மனப்பாடம் ஆயிட்டு இருக்கோம். மனுஷனே நன்மை உன்னதென்று இன்னதென்று உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை உன்னிடத்தில் கேட்கிறார். சகோதர சகோதரர், இந்த ஒரு விஷயங்கள் பற்றி நேற்று முழுவதும் இன்றைக்கு இந்த நேரப்பரியந்தும் அநேகம் சகோதரர்கள் பேசியிருக்கிறார். அந்த வகையில் இதனுடைய ஒவ்வொரு பகுதிகளும் எப்படிப்பட்டது, நீதி என்றால் என்ன, அது எப்படி செய்யறது, இரக்கம் என்ன, மனத்தாழ்மை என்றால் என்ன போன்ற விவரங்களை தெளிவாக சகோதரர்கள் பேசியிருக்கிறாங்க. இது ஒரு கன்க்ளூஷனாக, ஒரு முடிவுரையாக மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த ஒரு வாய்ப்பில் சில உதாரணங்களின் மூலமாக இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா அது கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரியான குணாதிசயங்கள் அல்லது இந்த மாதிரியான செயல்பாடுகள் நம்ம செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய முன்மாதிரியாகிய நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். கண்டிப்பாக நம்மளுடைய ஒவ்வொரு புது சிருஷ்டியினுடைய ஒரு எடுத்துக்காட்டு அல்லது ஒரு மாதிரி நம்முடைய கர்த்தராக இயேசு. ஆனாலும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாகவே அவருடைய அந்த முன் அறிவினால இந்த சுவிசேஷம் காலத்தில் வாழ்கிற சபையை ஜனங்களுக்கு சில உதாரணங்களை சில எடுத்துக்காட்டுகளை கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே அவர் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அந்த வகையில் தான் அப்போஸ்தலாகிய பவுல் அநேக இடங்கள் அதை பற்றி பேசுகிறார். குறிப்பாக எபிரேயர் கடிதம் நிருபத்தில் நம்ம பார்க்குறோம், 11 அதிகாரம் முழுவதுமாக அங்கே முற்பிதாக்கள் பற்றிய விசுவாச வீரர்கள் பற்றிய ஒரு பட்டியல் அங்கே கொடுத்துருக்கிறார். அது மட்டுமில்லை, 12 அதிகாரம் தொடங்கும் போது அங்கே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதற்கு உதவியாக இந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் தேவன் வச்சிருக்கிறான். அதனால பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் அநேகம் முற்பிதாக்களை அவர்களுக்கே உரிய அந்த இயல்பான குணங்களை அடிப்படையாக வச்சு அவர்களுக்கு தேவன் கொடுத்த பலவிதமான அனுபவங்கள் மத்தியில் இந்த யுகத்தில் வாழக்கூடிய நம்மளுக்கு ஏராளமான பாடங்களை தேவன் வச்சுக்கிறான். குறிப்பாக இந்த மூன்று குணங்கள், நீதி நியாயம் இரக்கம் மற்றும் இந்த மனத்தாழ்மை பற்றி நம்ம தியரிட்டிக்கலாக கற்றுக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நம்ம உட்கார்ந்து விவரங்களை காதில் வாங்கும் போது அது நம்மளுக்கு ஓரளவுக்கு அறிவை தருகிறது. ஆனாலும் சில அனுபவ ரீதியாக நம்ம உதாரணங்கள் எடுக்கும்போது அது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த ஃபேனுக்கு அப்படி இருக்கும்போது இந்த அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு முற்பிதாக்களில் ரெண்டு உதாரணம் நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறதுக்கு விரும்பிட்டேன். ஒன்று வந்து பழைய பாட்டில் மாபெரும் தீர்க்க தரிசியாக விளங்கிட்டார் டேனியல், தானியலுடைய உதாரணம். அதே போல பழைய பாட்டில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு உதாரணம் யோசேப், ஜோசப். இந்த இரண்டு உதாரணங்களின் மூலமாக நம்ம இந்த விஷயங்களை பார்க்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் அது எப்படி நம்ம செய்யலாம் என்று. சகோதர சகோதரிகளே, முதலாவது நம்ம பார்க்கிறது இந்த தீர்க்கதரிசியாகிய தானியல் பற்றி நம்ம பார்க்கலாம். இதை பற்றி பிரதர் ரசல் கொடுக்கும் போது ரீபென்ஸ் நம்பர் 2493, அதே போல யோசேப் பற்றி அவர் எழுதும் போது ரீபென்ஸ் நம்பர் 5234, இரண்டு பகுதிகளிலும் இந்த விவரங்களை ரொம்ப தெளிவாக கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் தானியலனுடைய தீர்க்க தரிசனங்களை பார்க்கும்போது தானியல் பற்றி நம்ம தனிப்பட்ட முறையில் படிக்கிறதுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா இந்த சப்ஜெக்டில் நம்மளுக்கு தேவையான பகுதி மாத்திரம் நம்ம எடுக்கலாம். நம்மளுக்கு தெரிந்தபடி இஸ்ரேல் தேசம் தேவனுடைய சொந்த ஜனங்கள் அநேக நூற்றாண்டுகளாக தேவனுடைய மக்களாக இருந்து அவருடைய வழிநடத்தலுக்குள்ளாக இருந்து வந்தார். அவர்களுக்கு என்ன ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நியாயாதிபதிகள் எல்லாருமே தேவன் கொடுத்தாரு. கொஞ்ச நாட்கள் சில நூற்றாண்டுகள் சென்ற பின்பு அவர்களுடைய கீழ்ப்படியாமை அதிகரிக்கும் போது, உச்சநிலையை எட்டும் போது தேவன் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தார், பனிஷ்மெண்ட் ஆச்சு ஃபார் இஸ்ரேல் பீப்புள். அதனால என்ன, நேபுகாத்நேச்சார் மூலமாக இஸ்ரேல் தேசத்தில் அவர்கள் அங்கிருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்டாங்க பாபிலோனுக்கு. இப்ப கொண்டு வரப்பட்ட நிலைமையை நம்ம கவனிக்கும் போது, அங்க நேபுகாத்நேச்சார் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி, அவருடைய நடவடிக்கைகளை பத்தி நம்ம தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகங்களை வாசிக்கும் போது, முதலாம் அதிகாரம் 8 முதல் சில வசனங்கள் நம்ம சுருக்கமா, ஏன்னா நேரம் நம்மளுக்கு கம்மியாக்குறதுனால சுருக்கமாக நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மாத்திரம் நம்ம எடுக்கலாம். அது நான் வசனத்தில் படிக்க வேண்டியதில்லை, நான் சொல்லிடுறேன். அந்த வகையில் இந்த நேபுகாத்நேச்சார் என்ன பண்றாருன்னா, பல தேசங்களிலிருந்து கொண்டு வந்திருக்கிற கைதிகள் மத்தியில் ரொம்ப அறிவானவர்கள், அழகானவர்கள் மற்றும் புத்தி கூர்மை உள்ளவர்கள், இன்னும் திறமை வாய்ந்தவர்கள் போன்ற அதன் அடிப்படையில் சில வாலிபர்களை அவர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்காக 3 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு காலேஜ் ஸ்டடி மாதிரி கொடுக்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் பாபிலோன் எல்லா வகையிலும் முதலிடம் வகிக்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சியாக இருந்துச்சு. அதனால உலகத்தினுடைய எல்லா துறைகளிலும் அது நம்பர் ஒன்னாக இருக்கணும். அதனால எந்த தேசப்பாடு பாகுபாடு இல்லாதபடி எல்லாத்தையுமே அந்த ஒரு தேசத்தில் அவர்களை வழி நடத்தினார் என்று நான் பார்க்கிறோம். குறிப்பாக கைதிகளாக போகிறவர்களை அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் இந்த புறஜாதி ராஜாவாக இருந்தாலும் கூட அவருடைய அந்த நியாயமான அந்த விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது, இந்த 4 பேர் தானியேல் மற்றும் அனனியா, மிஷாயேல், அசரியா போன்ற அந்த 4 பேரை அங்கே ஸ்பெஷலாக தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முதலாவது, அவங்க அப்போ தானியலுக்கு வயசு எவ்வளோன்னா 14 வயசு, ஒன்லி 14 இயர்ஸ் ஓல்டு டேனியல். அதுக்கப்புறம் அவர் அங்கே போயிட்டு ஒரு 3 வருஷம் இப்போ கற்றுக்கிறாங்க. அப்போ எவ்வளோ வயசு ஆகும், 17 வயசு ஆகிட்டு இல்லைங்களா. அதுக்கப்புறம் கோரேஸ் ராஜாவினுடைய முதலாம் வருஷம் வரைக்கும் அவர் அங்கே இருந்தார். அப்போ எவ்வளோ வருஷம், 14, 17, அப்புறம் ஒரு 70 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க இல்லைங்களா, 70 வருஷம். இப்படி அது மாத்திரமில்லை, இடைப்பட்ட கொஞ்சம் காலங்களில் அவர் அங்கே வாழ்ந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக. அந்த வகையில் ஒரு 100 முதல் 102 வருடங்கள் வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கிறார் தானியல். அப்படி இருக்கும்போது இந்த தானியல் அங்கே செல்லும் போது வெறும் 14 வயசு, மற்றும் கூட போயிருக்கிற அந்த அனனியா, மீசாயேல், அசரியா அவங்க 3 பேர் கூட ரொம்ப சின்ன பசங்க தான். ஆனாலும் அங்கிருந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்களுடைய நடவடிக்கைகள் பார்த்து, அதாவது அவங்களுடைய தகுதிகள் பார்த்து, அப்போ 3 இயர்ஸ் வந்து அவங்க படிக்கிறாரு பல காலேஜ் ஸ்டடீஸ். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நேபுகாத்நேச்சார் என்ன ஆர்டர் போடுறாருன்னா, ராஜா என்ன சாப்பிட்றாரு அதை வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் என்கிற ஒரு கட்டளை கொடுக்கிறார். பொதுவாக தேவன் இந்த ஒரு டிசைன் பண்றார், இந்த முற்பிதாக்கள் மூலமாக நம்மளுக்கு தேவையான பாடங்களை அவர் அருமையாக அந்த யூதர் யுகத்தில் அவர் சில பிளானிங் கொடுக்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மட்டுமில்ல, ரொம்ப அழகாக கூட இருக்கு. அந்த வகையில் இந்த தானியேல் மற்றும் அந்த 3 பேர், அவர்களை நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய பேருக்கான விளக்கங்கள் பற்றி பார்த்தா கூட அது கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு உண்மை தேவனுக்கு பயந்து வளர்ந்த குடும்பத்திலிருந்து தான் அவங்க வந்திருக்கணும். ஏன்னா அவங்களுடைய பேர்கள் அப்படி இருக்குது. டேனியல் என்றால் காட் இஸ் மை ஜட்ஜ், தேவனே நியாயாதிபதி. அனனியா என்றால் காட் இஸ் கிரேசியஸ், தேவன் கிருபை உள்ளவர். அதே போல மிஷாயேல், திஸ் இஸ் ஹஸ் காட், தேவனை போன்ற. அதே போல அசரியா என்றால் காட் இஸ் எ ஹெல்பர் போன்ற அந்த அர்த்தங்களோடு கூட, தேவன் உதவி செய்கிறவர் என்கிற அந்த அர்த்தங்களை கொண்ட பேர்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, இவங்க கண்டிப்பாக தேவனுக்கு பயந்த ஒரு ஃபேமிலியிலிருந்து தான் வந்திருக்கணும் என்று நம்ம பார்க்கணும். அதில் அந்த 4 பேரில் தேவன் அதிகமாக ஃபேவர் காமிச்சது யாருக்குனாக்கா டேனியலுக்காக. மற்ற 3 பேரை காட்டிலும் இவருக்கு ரொம்ப அதிகமாக ஸ்பெஷல் ஃபேவர் காமிச்சார். எப்படின்னா, சில ட்ரீம்ஸு, விஷன்ஸ், தரிசனங்கள், கனவுகள் இவைகளின் மூலமாக வரக்கூடிய கடைசி காலகட்டங்களில் இருக்கிற அநேக விஷயங்களை தீர்க்க தரிசனங்களாக தேவன் அவருக்கு முன் வச்சார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பை பர்த் பிறப்பிலிருந்தே அவங்க ஒரு தேவ பக்தியில வளர்க்கப்பட்டிருக்கிறாங்கன்றது ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னால் தானியேலை பொறுத்தளவு அவருடைய வாழ்க்கை சரித்திரங்கள் நம்ம கவனிச்சோம்னா அவர் மூன்று சாம்ராஜ்யங்களில் அவர் வேலை செஞ்சிருக்கிறார். குறிப்பாக பேபிலோனியன் எம்பையர், அப்புறம் பெர்ஷியன் எம்பையர், அதே போல மேதியன் எம்பையர்ஸ், மூணு ராஜ்ய பாரத்தில் அவர் மிக உன்னதமான பொசிஷனில் அவர் இருந்தார். அந்த வகையில் நம்மளுக்கு தெரிந்தபடி இது எப்படி சாத்தியம், எப்படி சாத்தியமாச்சு என்றால் அவங்களுக்கு அவருக்குள்ள இருந்த அந்த குணங்கள், அந்த கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமானது. மூன்று சாம்ராஜ்யங்களிலும் உன்னதமான பதவியில் போய் இருக்க வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு ஞானம் இருக்கணும், அறிவு இருக்கணும், புத்தி கூர்மை இருக்கணும், அது மட்டுமில்லை ஜனங்களோடு ஜனங்களாக அவங்களுக்கு ஏற்றாற் போல அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக அவர் இருந்திருக்க வேண்டும் என்று நம்ம கவனிச்சோம்னா கண்டிப்பாக அவருடைய காட்லி பேரண்ட்ஸ் அவங்க தான் முக்கியம். இங்கே பிரதர் ரசல் நம்மளுக்கு ஒரு லெசன் கொடுக்கிறார் கண்டிப்பாக. ஏனென்றால் இங்கே நம்ம பார்க்குறோம் மிக ஆறு எட்டில் நம்ம வாசிக்கிறோம், இந்த இது மிக முக்கியமான குவாலிட்டிஸ் கண்டிப்பாக. சபை வாய்ப்புக்குள்ளே போகணும்னா இந்த குவாலிட்டிஸ் இல்லாமல் நம்மளால் அது நினச்சி கூட பார்க்க முடியாது என்பது திட்டவட்டமாக இருக்குது. ஏன்னா நேற்று நம்ம கேட்ட டாபிக்ஸில், அதே போல் பேனலில், இன்றைக்கு கேட்ட அந்த பாடங்கள் கூட நம்ம என்ன கவனிக்கிறோம் என்றால் இந்த மூன்று குணங்கள் கண்டிப்பாக தேவன் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. அப்போ தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் இதில் எந்த வகையிலும் குறைவு இருந்துச்சுன்னா ராஜ்யத்தின் மக்களாக வாழ முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட மேலான குணங்களை ஒருத்தர் பெற்றுக்கொள்ளணும்னா பை பர்த்தில் வந்துச்சுன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வகையில் தான் நம்மளுடைய புது சிருஷ்டிகளுடைய குழந்தைகள் சில்ட்ரன் இவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த புது சிருஷ்டிகளுடைய பேரண்ட்ஸு அவர்களை அந்த விதமாக வளர்த்த வேண்டும் என்பது இங்கே நம்மளுக்கு ஒரு லெசனாக இருக்குது என்று பிரதர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் தான் டேனியல் ஹேட் நோபிள் அமியபிள் அண்ட் வின்சம் கேரக்டர் அவர் சொல்கிறார். அப்போ யாரெல்லாம் தேவனுடைய ஆதரவை பெற வேண்டும் என்றும் யாரெல்லாம் தேவனை தேடணும்னு விரும்புகிறாரு கண்டிப்பாக இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். தேவனிடத்திலிருந்து நாம் எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம நினைச்சோம்னா இந்த த்ரீ கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமானது. அது ஒருவேளை நம்மளுக்குள்ள இயல்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேவன் இடத்துல நம்ம வாங்கலாம். சகோதர சகோதரிகளை இங்கே நம்ம கவனிக்கும் போது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸு அதிகமாக இருப்பாங்களா கம்மியாக இருப்பாங்களா, என்ன என்ன பதில் சொல்லணும்? இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? இருப்பார், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பார். எங்கே போனால் கூட ஃப்ரெண்ட்ஸ் தேடி வருவார். நேற்று கூட நம்ம சப்ஜெக்டில் பார்த்தோம் இரக்கம் மெர்சி, இங்கே மாட்டிட்டா நிறைய பேர் பார்ப்பார் தேடி வருவார். அதனால தான் டேனியல் கூட இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருந்ததுனால தான் அவர். ஆனால் வேதத்தில் ஒரு ஒரு மனுஷன் பற்றி பேசியிருக்கு, அவருக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, இவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இவருக்கு மற்றவங்களும் இவரை ஃப்ரெண்ட்ஸாக மாற்றிக்கல, ஃப்ரெண்டாக மாற்றிக்கல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பைபிளில் யாருன்னு சொல்ல முடியுமா? ஆதியாகமம் 16:12 ஜெனிசிஸ் chapter 16:12.
அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார்.
அப்ப இந்த ஒரு கேரக்டர் நீங்க பாக்குறீங்களா, யார் அது? இஸ்மாயில். இஸ்மாயில் எப்படி இருக்கிறார், அவருக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அதே போல யாரும் அவருக்கு ஃப்ரெண்டா மாத்திக்கவும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவருடைய குணங்கள் பத்தி பேசிட்டு இருக்குது, துஷ்ட மனுஷனாக என்ன மாதிரியான ஒரு சாப பாத்தீங்க. அப்ப நிறைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. இன்றைய காலகட்டம் வேற, இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அந்த கலாச்சாரம் எல்லாம் மாறி போச்சு, நிறைய மோசமான காரியங்கள் செய்யறதுக்கு தான் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே நண்பர் என்பவருக்கு இந்த மாதிரியான ஒரு விளக்கம் தான் பைபிளில் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் சகோதர சகோதரர்களே இங்க தானியேலை பொறுத்தளவு சின்ன வயசு பைய, வெறும் 17 ஆயிருக்குது, பேபிலோன் போயிட்டு இருக்கிறாரு, அடிமைகளாக போயிருக்கிறாங்க, வேற வேற ராஜாவுக்கு கீழ இருக்கிறாரு மட்டுமில்ல, இவர் அரண்மனையில பேலஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க போய் ரொம்ப சீக்கிரத்தில். இதெல்லாம் நடக்கவே நடக்காது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாம், அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. தானியல் அவ்வளவு பெரிய உயரமான நிலைமைக்கு போயிட்டு இங்கதான் நம்ம பார்க்கிறோம் அவருடைய கேரக்டர்ஸ். இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் அவர் எங்க காமிக்கிறார் என்று நம்ம பார்த்தோம்னா நம்ம யோசிக்கலாம். இப்போ பொதுவாக இந்த இஸ்ரேல் மனுஷர்களாக இருக்கும் போது இப்ப அவர் என்ன யோசிக்கலாம்னா, இப்ப நம்ம இஸ்ரேலிருந்து ரொம்ப தூரம் வந்தாச்சு, பேபிலோன் வந்தாச்சு. அது மட்டும் இல்ல, நியாயப்பிரமாணம் லா இதெல்லாம் வந்து டிவைன் கமாண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு இஸ்ரேல தான் கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம எங்க வந்தாச்சு, பேபிலோன் வந்தாச்சு, ரொம்ப தூரம் வந்தாச்சு. இப்ப இந்த நியாயப்பிரமாணத்தை கண்டிப்பா கடைபிடிக்கணுமா, கண்டிப்பா கடைபிடிக்கணுமா? நியாயப்பிரமாணத்தில் அங்க போய் கடப்பு பலிகள் செலுத்திட்டு இருக்க முடியுமா? அங்க எங்க இருக்குது ஆசிரிப்பு கூடாரமா அல்லது வந்து ஆலயம் எங்க இருக்கு? பலிகள் எல்லாம் ஒண்ணுமே செலுத்த முடியாது, எல்லாம் வந்து வெளி தேசம் ஆயிட்டு. ஒருவேளை இவர் நினைக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு இப்ப எந்த விதமான சட்டத்திட்டம் இல்ல, எந்த விதமான நியாயப்பிரமாணங்கள் இல்லை. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம பாபிலோன்ல சாதாரணமாக குடிமகனா கூட இல்ல, பாபிலோன்ல ரொம்ப உன்னதமான போஸ்ட்ல நம்ம இருக்கிறோம் என்று அவர் நினைச்சிருக்கலாம். அது மட்டும் இல்ல, ஒரு விழுந்து போன மனிதங்களுக்கு மட்டுமில்ல, ஒரு இயல்பாக ஒரு மனுஷங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை என்னன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை மாத்திக்குவாங்க பொதுவா இல்லைங்களா. அப்போ அந்த இடத்திலிருந்து நம்மளுக்கு சில லாபங்கள் அல்லது லாப நோக்கில் அவங்க மாத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியாக பாபிலோனுடைய சட்டத்திட்டங்களுக்கும் பாபிலோனுடைய பிரமாணங்களுக்கும் அவர் கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டு இருக்கலாம். நடந்தா இன்னும் நிறைய மேன்மையான விஷயங்கள் அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஒருவேளை அவர் அப்படி நினைச்சிருக்கலாம். அது மட்டும் இல்ல, நான் வந்து ராஜாவுக்கு சக்கரவர்த்திக்காக இந்த சாதாரண பாபிலோன் ஜனங்களை காட்டிலும் அதிகமாக நான் வந்து நல்லவனாக வாழ முடியும் என்று கூட அவர் நினைச்சிருக்கலாம். ஆனால் சகோதர சகோதரர் இங்கதான் நம்ம கவனிக்கிறோம், இந்த தானியலுடைய அந்த ஞானமான டெசிஷன் நம்ம பார்க்கிறோம். அவருடைய டெசிஷன் என்ன எடுக்கிறார் அப்படின்னாக்கா, அதாவது தெளிவாக அவருக்கு புரிஞ்சிருச்சு, இப்ப நம்ம பாபிலோன்ல இருந்தாலும் கூட அதுவும் ஹை போஸ்ட்ல இருந்தாலும் கூட ராஜா மத்தியில இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கை அவருக்கு என்னாகலன்னா திருப்தியாக இல்லை. அவருடைய அதுக்கு உண்டான காரணம் என்னன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இஸ்ரேல் ஒரு தேசமாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க, அவர்கிட்ட நிறைய கிருபைகள் வாங்கிட்டாங்க, ஆனாலும் அதை மறுதளிச்சிட்டார். இப்ப என்னாச்சுன்னா அதன் விளைவாக இன்னைக்கு கீழ்ப்படியாமையின் மூலமாக வேறொரு தேசத்துல வந்து என்னதான் நல்லா வாழ்ந்தாலும் கூட அதுல அவருக்கு திருப்தி இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் ராஜா சொல்றாரு, நேபுகாத்நேச்சார் என்ன சொல்றாருன்னா, இந்த பசங்களுக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்கு கொடுங்க. என்ன மாதிரி பாருங்க, ராஜா சாப்பாடு பேலஸ்ல ராஜாவினுடைய சாப்பாடு கிங்குடைய ஃபுட்டு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க கொடுக்கறாங்க. அதுக்காக இருக்கக்கூடிய அந்த பான பாத்திரக்காரன் வந்து இப்ப தானியல் கிட்ட பேசுறாரு, மாதிரி உனக்கு ஆர்டர் ஆயிடுச்சப்பா ராஜா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. இந்த மாதிரி ஆர்டர் கிடைச்ச ஒருத்தர் என்ன பண்ணுவார், வேண்டான்னு யாராவது தட்டி கழிப்பாங்களா, ராஜா சாப்பாடு வேண்டான்னு? எல்லாம் அப்படியே கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமாயிட்டு எல்லாத்துக்குமே நம்ம போன் பண்ணி சொல்லிடுவோம் நம்மளுக்கு இந்த மாதிரி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஆனாலும் இங்க தானியலுடைய விஷயங்கள் நம்ம கவனிக்கும் போது அவர் ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கிறாரு, அந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம். நீங்க பாருங்க, அந்த அங்கதான் நம்ம அவங்களுடைய கேரக்டருடைய ஆழத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். தேவனுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் நீதியாக நடக்கணும் என்ற அந்த ஒரு மனப்பான்மை அங்க நம்ம கவனிக்கிறோம். சகோதர சகோதரில இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது சாப்பாடு தானே, எதை வேணாலும் சாப்பிட்டு போக வேண்டியதானே. ராஜா சாப்பாடு சாப்பிட்டா இன்னும் நல்லா ஆகலாம், நல்லா ஸ்டெம்பு இருக்கும், நல்ல அறிவு இருக்கும், அதே போல நல்ல சுறுசுறுப்பு இருக்கும், நல்லா பண்ணலாம். ஆனா அங்க நம்ம கவனிக்கிறோம் அவருக்கு அது இஷ்டம் இல்லை. என்ன காரணம், தானியல் ஒன்றாம் அதிகாரம் மெட்டிலிருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாப்பாடு அவர் தட்டி கழிக்கிறார், எனக்கு வேண்டாம். ஏன் அவர் வேண்டான்ட்டாரு என்று நம்ம கவனிக்கும் போது, சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் பீப்புளுக்கு தேவன் சில கட்டுப்பாடுகள் வச்சிருந்தாரு. நியாயப்பிரமாணத்தில் சில உணவு முறைகள் இருக்குது, இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது. உதாரணமாக இப்போ போர்க்கு, ராபிட், அதே போல ஆயிஸ்டர், ஹீல்ஸ் இப்படி எல்லாம் சில உணவுகள், போர்க்கு அல்லது வந்து முயல் கறியா அல்லது இந்த முத்துச்சிப்பி போன்ற அந்த உணவு முறைகள் அவங்க சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த மிருகங்களிலிருந்து கட் பண்ணும்போது அந்த ரத்தம் என்ன பண்ணும், கண்டிப்பா பிளட் எல்லாம் கீழே போடணும், பிளட்டோட சேர்த்து சாப்பிடவே கூடாது. அப்படித்தான் வந்து தேவனுடைய பிரமாணம். அப்போ ஒருவேளை அரண்மனையில் இதெல்லாம் கடைபிடிப்பாங்களா? அரண்மனையில் நேபுகாத்நேச்சார் பாவப்பா இவங்களே இஸ்ரேலிருந்து வந்திருக்காங்க, இந்த பசங்களுக்கு எல்லாம் ஹலால் பண்ணுங்க, என்ன கட் பண்ணுங்க, கட் பண்ணிட்டு ரத்தத்தெல்லாம் கீழே போட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடு சொல்லுவாங்களா? பேச முடியுங்களா? ஒன்றும் பேச முடியாது. ஸோ டேனியல் அங்கே யோசிக்கிறாரு, அரண்மனையினுடைய எந்த சட்டத்திட்டங்களையும் அவங்களால மாற்றவே முடியாது, ஒரு ஒரு சின்ன பாயிண்ட் கூட மாற்ற முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, தாங்களே ஒரு டிசிஷன் எடுத்தாரு, நம்ம ஒதுங்கிக்கலாம், நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா இது ஒரு காமன் ஃபுட்டு, ஒரு வெஜிடேரியன் ஃபுட் என்பது காமன் ஃபுட்டு, யாருக்கும் பாதிப்பாகாது, என்ன வேணாலும் சாப்பிடலாம், வெஜிடேரியன்ல என்ன வேணாலும் சாப்பிடலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த மாதிரி சாப்பிடும் போது ஒருவேளை தன்னுடைய நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கலாம். ஏன்னா அதற்குள் என்ன மறைஞ்சிருக்குதுன்னா, காட்ஸ் ஜஸ்டிஸ் மறைஞ்சிருக்கு. இஸ்ரேல் பீப்புளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மற்றும் அநேகம் சட்டத்திட்டங்களுக்குள் மறைஞ்சிருக்குது த டிவைன் ஜஸ்டிஸ். அதில் மீறுவதற்கு அவருக்கு விருப்பமே இல்லை, ஈவன் அவங்க ஒரு புறஜாதி தேசத்தில் இருக்கும்போது கூட. யோசித்து பாருங்க, இது எப்படி, இது இது வந்து கண்டிப்பாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் இப்படித்தான் இருந்திருப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாடு அவர் விதித்து கொண்டதை இங்கே நம்ம கவனிக்கிறோம். ஏனென்றால் அங்கே நம்ம பார்க்குறோம், அவர் சாப்பிட்றதுக்கு கேட்குறாரு என்னென்ன பொருள் கேட்குறாருன்னா, தானியேல் 12 அதிகாரம், இந்த 1 அதிகாரம் 12 வசனம் பார்க்கலாம்.
10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து.
எங்களுக்கு என்ன வேணும், பருப்பு பல்சஸ் பருப்பு முதலான அந்த தண்ணீர் கீரை வகைகள் இது போதும் எங்களுக்கு. அவர் கேட்கிறாரு, என்னப்பா உங்க முகமெல்லாம் ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நீங்க ராஜா சாப்பாடு போறேன்னு சொன்னங்காட்டிக்கு எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு, எனக்கு அந்த சாப்பாடு வேண்டாம், இந்த மாதிரி பருப்பு வகைகள் நீங்க கொடுங்க, அதுவே நாங்கள் போதும், 10 நீங்க டெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்களை விட நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு பாருங்க அப்படின்னாரு. அப்போ உடனே அவர் ரொம்ப பயந்துட்டார், ஓ ராஜா கிட்ட போய் சொன்னா அவர் கட் பண்ணிடுவார், இவரை பண பாத்திரக்காரரெல்லாம் அவர் பண்ண முடியாது மேனேஜர். அதனால என்ன பண்றாரு, ரொம்ப சீக்கிரட்டா அவர் போயிட்டு சமையல் செய்கிறவர்கிட்ட சொல்லிட்டு அவங்க தனியா இவங்களுக்கு சாப்பாடு, பொதுவான ஜனங்களுக்கு செய்யற சாப்பாடுகளை செஞ்சு இவங்களுக்கு. ஆனாலும் அது அவங்க சாப்பிட்டு டெஸ்ட் போட்டு பாக்குறாங்க, 10 கழிச்சு பார்க்கும் போது அவர்களை காட்டிலும் இவங்க ரொம்ப புஷ்டியாகவும் அழகாகவும் இருந்ததாக அந்த வசனம் எதுங்க, 15.
10 சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது.
எல்லாத்தையும் காட்டிலும் எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. உடனே எல்லாத்தையும் கொண்டு வந்து நிக்க வச்சு காமிக்கிறாங்க, இவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறாரு, நான்வெஜ் சாப்பிட்டவனால ஒரு மாதிரி இருக்கிற ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்க. அப்போ ஒரு மந்தமா இருக்குது புத்தி அவங்களுக்கு, பட் இவங்க ரொம்ப பிரிஸ்கா இருக்கிறாரு. அப்போ இது கூட இதுல நம்மளுக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்னன்னா, அது மாத்திரம் இல்ல, நீங்க அதுக்கு தொடர்ந்து வசனங்கள் பார்க்கும் போது அதுல 17 வசனம் படிக்கலாம்.
இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார், தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார்.
ரொம்ப அறிவுள்ளவராகவும் தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, அந்த மாதிரி அறிவு புத்தி எல்லாம் கொடுத்துட்டு. ஆனா நம்ம நினைக்க கூடாது இது வந்து ரொம்ப மிராக்கல் தேவன் பண்ணிட்டாரு. மிராக்கல் யாருக்கு மட்டும்தானா, ஒன்லி ஃபார் டேனியல், அவருக்கு மட்டும்தான் தரிசனங்கள் விஷன்ஸ் ட்ரீம்ஸ் எல்லாம் தேவன் கொடுத்தார், பெரிய பெரிய விஷயங்கள். ஆனா மற்ற 3 பேருக்கு அப்படி இல்லை. அவர்களுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, அவர்கள் சொந்தமாகவே இந்த சக்திகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு ஏற்பாடு கூட தேவன். சரி, எந்த வகையில் பார்த்தா கூட இவர்கள் பாபிலோனுக்கு போனது கூட தானியேலை பொறுத்தளவு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தேவனுடைய அந்த சட்டத்திட்டங்களை 1% கூட மீறக்கூடாது என்பதில் அவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. கண்டிப்பா அங்க யாருமே கேட்க மாட்டாங்க. ஏப்பா அங்க ஆசிரியர்கள் கிடையாது, அங்க எந்த பிரதான ஆசிரியரோ ஐப்ரிஸ்ட் அவங்க ஒருத்தருமே இல்ல. எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், ஒன்னும் கேட்க மாட்டாங்க. பட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த தேவனுடைய சட்டத்திட்டங்களை மனசுல வச்சு கொஞ்சம் இம்மி அளவு கூட மாறவில்லை என்று நம்ம பார்க்கணும். சோ இங்கதான் நம்ம கவனிக்கிறோம், இதுதான் ஒரு சின்ன பாயிண்ட், அவ்வளவுதான். தானியல் பத்தி நம்ம அவ்வளவுதான் படிக்கிறோம். இதுல லெசன் ஃபார் லார்ஜ் பீப்புள் என்ன? சோ அதான் பிரதர் ரசல் கூறுகிறார். சோ அந்த வகையில் நம்ம கவனிக்கும் போது தேவனுடைய தெய்வீக திட்டங்களையும் சித்தங்களையும் ஸ்டடி பண்றது மட்டுமே இல்ல, பதிலாக அது என்ன பண்ணணும்னாக்கா, நாம் எங்கிருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை சுற்றிலும் அந்த நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள், அந்த கண்டிஷன்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாம் நம்ம பார்த்து டிசைட் பண்ணணுமோ, நாம் எங்க இருக்கிறோம், நாம் என்ன மாதிரியான ஆட்கள் நம்மோ, நம்ம எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க வேண்டும் என்கிறதுல ரொம்ப. அப்போ சூழ்நிலைக்கு தக்கவாறு எந்த வகையிலும் தேவனுடைய பிரமாணங்கள் மீறாதபடி, ஏன்னா அதற்குள் என்ன இருக்குது, காட்ஸ் ஜஸ்டிஸ் இருக்குது. அப்ப தேவனுடைய ஜஸ்டிஸ் வந்து எந்த வகையிலும் மீறாதபடி நாம் எங்க வாழ்ந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன வேலைகள் செய்தாலும் அங்க அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பார்க்கும். சகோதரர் சார், உலகத்தின் ஜனங்களை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை, பட் நாமும் தேவனுடைய தெய்வீக சித்தத்தை கட்டுக்கொண்டவர்கள் அப்படி, அது ஒண்ணு. மற்றபடி அங்க மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் இடைஞ்சல் பண்ணாம இருக்கிறது, அது கூட ஒரு உண்மையான நீதி. தானியல் அங்க நீங்க பார்க்கலாம், அங்க கறி சாப்பிடாம இருந்தா தான் ரொம்ப அருவறுப்பா நினைப்பாங்க. ராஜா வீட்டு சாப்பாடுல என்ன இருக்கும், மெயினா நான்வெஜ் இருக்கும். அது சாப்பிடலன்னு தானே பண்ணுவாரு, அருவறுப்பா பாப்பாரு, என்னையா முட்டாளாகிற இது கூட சாப்பாடுன்றான், இந்த மாதிரி போய் காய்கறி வாங்கி சாப்பிட்டு இருக்கிறான் அப்படிதான் நினைப்பாரு. ஆனாலும் அதை பத்தி அவங்க கவலைப்படல, அதை பத்தி அவங்களுக்கு வந்து எந்த ஒரிஸ் கூட கிடையாது. அவங்களுடைய விருப்பம் என்னன்னா, தேவனுடைய அந்த நியாய பிரமாணத்தில் மீறக்கூடாது. யாரும் நம்மளை அவமானப்படுத்திட்டா கூட அதை பத்தி கவலை இல்லை. அது மட்டும் இல்ல, இதன் மூலமாக மற்றவங்களுக்கு எந்த வகையிலும் அசௌகரியம் இருக்காது என்பதில் அவங்க தீர்மானமாக இருந்தாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த நான்கு பேருக்கும் தேவன் கொடுத்தாரு, அதுல அருமையான அறிவு மற்றும் ஞானம் எல்லாமே தேவன் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. எதன் மூலமாகனா, எதுக்காக என்றால், அவர்களுக்கு ஒரு மிராக்கல் அல்லது வந்து ஒரு அற்புதமாக அவங்களை செய்யல, பதிலாக அவங்கள் தங்களுக்குள்ளாகவே அந்த இயல்பான குணங்களை வளர்த்துக் கொள்ளணும். எதுனா அந்த செல்ஃப் டினையல் அல்லது செல்ஃப் கண்ட்ரோல் ஃபார் ரைச்சஸ்னஸ், செல்ஃப் டினையல் ஃபார் ரைச்சஸ்னஸ். அப்ப நீதியான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்வதற்காக அவங்க தாங்களே சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதனால தான் சகோதர சகோதரிகளை நம்ம கவனிக்கும் போது, வெறும் சாப்பாடு தானே, யார் பார்க்கிறாரு, யார் கேட்கிறாரு, அவங்க இருக்கல, இருந்திருக்கலாம், ஆனாலும் அப்படி இருக்கல. பதிலாக அது மாத்திரமில்ல, பிற்காலங்களில் இவங்களுடைய வாழ்க்கைகளை கவனிக்கும் போது, குறிப்பாக அந்த அண்ணன்யா, அதே போல அந்த மூன்று நண்பர்கள் அவங்கள கொண்டு போயிட்டு நெருப்புக்குள்ள கொண்டு போடுறார், ராஜாவே வணங்கணும், நெருப்புக்குள்ள போடுறாரு, பயந்துட்டாங்களா, பயப்படவே இல்லை. எந்த அளவுக்கு அவங்க ராஜா வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு அவரு கொடுக்கறதே எல்லாம் வாங்கிட்டு அவங்க அரண்மனையிலேயே தங்கிட்டு அவர் சொல்றது கேட்கறது இல்லை பாத்தீங்களா. அதனால கண்டிப்பா என்னதான் வரும், ஆபத்து வரும், தெளிவா தெரியும் அவங்களுக்கு. நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் இதுல இருந்து எங்களை காப்பாத்துவார், ஒருவேளை காப்பாத்தலன்னா கூட பரவாயில்ல, நாங்க சாம்பல் ஆகிடுறோம், பட் உன்னை நாங்க வணங்க மாட்டோம். சகோதர சகோதரி, இது எப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தேவன் வச்சிருக்கிறாங்க. நம்மளை போல சாதாரண மனுஷங்கள் தான், நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை விட ரொம்ப ரொம்ப கம்மி தான் அவங்களுக்கு இருக்கு. They were not spirit begotten. கிடையாது அவங்களுக்கு, அதெல்லாம் கிடையாது. அதே போல தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. நோ காட்ஸ் ப்ராமிசஸ், ஹெவன்லி ப்ராமிசஸ், ஒண்ணுமே இல்லை. பட் நம்மளுக்கு தேவன் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறார், நம்மளுக்கு எக்ஸாம்பிள் அவங்கள வைக்கிறார். வைக்கும்போது தேவனுடைய மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் அன்பு மற்றும் குறிப்பாக நீதி, தேவனுடைய நான்கு குணங்களுக்கு எந்த பாதிப்பு வராமல் அவர்கள் நடந்து கொண்டதை நம்ம கவனிக்கிறோம். அதனாலதான் சின்ன விஷயத்துல கண்ட்ரோல் ஏற்படுத்திட்டாங்க. சாப்பாடு விஷயத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டா என்ன ஆயிடும், மற்ற எல்லா விஷயத்திலையும் கரெக்டா. சாப்பாடு இல்ல, சின்ன விஷயத்துல அவங்களுக்கு சாப்பாடு, நம்மளுக்கு சாப்பாடு இல்ல, சின்ன விஷயத்துல ஸ்மால் திங்ஸ். அதுல நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா, உண்மையா இருந்துட்டோம்னா, கண்டிப்பாக பெரிய பெரிய விஷயங்கள்ல நம்ம நிக்கலாம். ஏனென்றால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிரிகள், அவர் ஓன் ஃபிளஷ், நம்மளுடைய மாம்சமே, த வேர்ல்ட், உலகம், த அட்வர்சரி, ஸ்ட்ராங் அப்போசிஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஒரு சேலஞ்சான வாழ்க்கை, ஒரு சவாலான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இதை வெற்றி பெற வேண்டும் என்றால் சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம் உண்மையாக தேவனுடைய நீதி மாறாமல் நம்ம நடக்கும் போது பெரிய பெரிய விஷயங்கள்ல நம்ம வெற்றி பெறலாம். அதனால்தான் நம்முடைய கர்த்தராக இயேசு சொல்லும் போது மத்தேயோ 25:23 நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல அதிகாரியாக நான் வைக்கிறேன். அப்ப கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர் பார்க்கிறார், லிட்டில் திங்ஸ்ல, சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தோம்னா கண்டிப்பா பெரிய விஷயங்கள்ல நாம் உண்மையாக நடக்க முடியும் என்று பார்க்கும். அப்போ ஒரு நீதியை நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்றால், தேவனுடைய நீதியை நாம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்றால், அதுக்கு முக்கியமான குவாலிட்டி என்ன தெரியுங்களா, த செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம அது பார்க்கிறோம், ஆவியின் கனி அன்புல அது இச்சை அடக்கம், அது ஒன்று இருக்கு, செல்ஃப் கண்ட்ரோல். எல்லா வகையிலும் எந்த விஷயத்தை நம்ம எடுத்துட்டா கூட அதில் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சுனாக்கா தேவனுடைய நீதியை நிறைவேறும். யாரெல்லாம் அந்த ஒரு வெற்றி வீரராக வரணும்னு அவர் விரும்புகிறாரு, அதனால சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதுல தேவனுடைய அந்த நீதி மற்றும் நாம் நமக்குள் தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்க அந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ், அதுல எந்த வகையிலும் மீறாத அளவுக்கு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கணும். சகோதர சகோதரர், அதே மாதிரி தான் இங்கே நம்ம கவனிக்கும் போது, டேனியல் மற்றும் அந்த மூன்று பேர் அரண்மனைக்குள்ள போறது, அவங்க சாப்பிட்ட விஷயம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பெரிய லெவலில் ஒரு நிழலும் பொருளுமாக நம்ம பார்க்கவில்லை என்றாலும், அதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்னன்னா, அவர்கள் அந்த 3 வருஷம் ஸ்டடி முடிச்சதுக்கு அப்புறம், 3 வருஷம் அவங்க என்ன பண்ணும், கத்துக்கணும், நிறைய கத்துக்கணும். அதுக்கப்புறம் ராஜாவின் இடத்துல கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்க ஃபார் போஸ்டிங்ஸ், எந்தெந்த பிளேஸ் அப்படின்ட்டு. அப்போ இது நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பொருத்தி பார்க்கும்போது இது அப்படியே கரஸ்பாண்ட் ஆகுது நம்மளுக்கு. எப்படின்னா, நம்ம கூட இன்னைக்கு பிதாவாகிய தேவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு உடன் சுதந்திரவாளிகளாக, ராஜாக்களாக, அல்லது கர்த்தரோடு கூட உதவிக்காரர்களாக அங்கே நம்ம தேவனிடத்தில் போய் நிற்கும்போது ஒரு பக்கா ஸ்டடி எடுத்துட்டு தான் போய் நிற்க முடியும். எப்படி 3 இயர்ஸ் கோர்ஸ் அவங்க காலேஜ் ஸ்டடி பண்ணிட்டாரு, அதே விதம் தேவையான சாப்பாடு எல்லாம் அவரே கொடுத்துட்டாரு, ராஜா சாப்பாடு. அதே மாதிரி தான் நம்மளுக்கு கூட தேவன் வச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் வந்து கிறிஸ்துவோடு கூட ஜாயிண்ட் ஹேர்ஷிப்ல அவங்க போக விரும்பிட்டாரு, அவர்கள் கண்டிப்பா இந்த ஒரு ஆஃப்டர் ட்ரைனிங். அப்போ நம்மளுக்கு ட்ரைனிங் எங்கங்க, நாம் எங்க கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பூமியில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது விஷயங்கள் இருக்கு. அதில் இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். 3 விஷயங்களை தெளிவாக கற்று புரிந்து கொண்ட பின்பு கண்டிப்பாக ராஜ சமூகத்தில் கொண்டு போய் நாம் நிறுத்தப்படுவோம் என்று நம்ம பார்க்கணும். ஆனாலும் கூட நம்ம கவனிக்கணும், தானியல் போலயே நம்ம எல்லாரும் இருக்க முடியுமா, கண்டிப்பா முடியும். ஏன்னா தானியல் கூடவே இருந்த அந்த மற்ற 3 பேர் தானியல் லெவலுக்கு வர முடியல. இது கூட ஒரு டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தானியலுக்கு தேவன் காமிச்சந்த ஃபேவர் அந்த அளவுக்கு இவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு கூட இருக்கு, பட் லெவல் வந்து வித்தியாசம். ஸோ இது என்ன நம்ம சொல்லலாம் என்றால், இதை நம்ம கவனிக்கும் போது எல்லாருக்கும் ஒரே விதமான திறமைகளோ தாளந்துகளோ கிடையாது. ஆனாலும் ஒரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஒரே ஆவி நம்மளுக்குள் இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். ஒரே ஆவிதான் தேவன் கொடுத்துட்டு, டேலண்ட்ஸான வித்தியாசம் இருக்கலாம், திறமைகளின் அடிப்படையில் பார்க்கும்போது வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் அந்த ஒரே ஆவி எந்த ஆவினாக்கா அந்த நீதியின் கொள்கைகளை நிறைவேற்றும் ஒரு எதிர்பார்ப்பு தேவனிடத்தில் இருக்கு. நம்மளுக்கு திறமைகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் அதே தான், திறமைகள் குறைவாக இருக்கிறவங்களுக்கும் அதே தான். என்ன எதிர்பார்க்கிறார் தேவன், நீதியை எதிர்பார்க்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப நீதியான விஷயங்களை நம்ம கவனிச்சோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தேவன் டெஸ்ட் பண்ணிடுவார். ஏன்னா நம்மளுக்கு லெசன்ஸ் வந்து கற்றுக்கொள்றது எங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டடியில் இல்ல. எங்காவது போயிட்டு நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணி இதெல்லாம் கத்துக்கிட்டு வரலாம், லட்ச ரூபாய் கட்டிட்டு வரலாம் அப்படின்னு கிடைக்காது, கண்டுபிடிக்க முடியாது, படிக்கவும் முடியாது, அது யாரும் சொல்லி தர மாட்டேன். எங்கதான் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் இந்த நெருக்கமான வழியில. அந்த நெருக்கமான வழி என்பது என்னன்னா அது ஒரு டீச்சிங் வே. இந்த நேரோ வே இஸ் த டீச்சிங் வே. நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் மேலிருந்து வருது, லெசன்ஸ் மேலிருந்து வருது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளை தேவன் கற்றுக் கொடுத்துருவாரு, மட்டுமில்ல அதுல டெஸ்ட் பண்ணிடுவாரு, குறிப்பாக அந்த நீதியின் அடிப்படையில். ஸோ ஜஸ்டிஸ் அலாங் த லைன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் நம்மளுக்கு சில டெஸ்டிங்ஸ் தேவன் வைக்கிறார். நம்ம அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். உதாரணம் எடுத்தா சாப்பிடுற விஷயம், தானியல் எடுத்த சாப்பிடுற விஷயம் நம்மளுக்கு இருக்குதா இல்லையா? நம்மளுக்கு சாப்பிடுற விஷயம் இருக்கா இல்லையா? இஷ்டம் போல சாப்பிடலாமா? இதான் வரும் இல்லைங்களா? வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் பவுல் பேசுறாங்க, ரோமன் 14:15, ரோமன்ஸ் சாப்டர் 14:15.
அப்படி இருந்தும் சகோதரரே, புரஜாதியாராகிய பலி
போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே.
சாப்பாடு கூட நமக்கு ஜாக்கிரதை இருக்கணுங்க. பழைய ஏற்பாடு தானே, அதுல அப்படியெல்லாம் அங்கதான் எல்லாம் சட்டத்திட்டம் இருக்கு. இங்க அப்படி இல்லை, என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற சட்டத்திட்டம் இருக்கு. ஆனா செய்ய முடியாது, சில நேரங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணும், எது வந்து இடைஞ்சல் பண்ணோ அதை கட் பண்ணும். அதனால்தான் அப்போ சில பாசன மாம்சம் பூசிக்கிறது. ஒருவேளை உன்னுடைய சகோதரனுக்கு இடைஞ்சல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிடு, செல்ஃப் டினைல் பண்ண, இட் இஸ் ரைச்சஸ்னஸ், அது நீ செய்யற. அதனால உன்னுடைய சகோதரனை நீ காப்பாத்திடுற. யோசித்து பாருங்க, இது வந்து சாதாரண பாயிண்ட். அன்னைக்கு தானியலுக்கு, இன்னைக்கு நம்மளுக்கு அதே தான் இருக்கு. ஸோ ஆஸ் அ நியூ கிரியேச்சர் சாப்பாடு விஷயத்தில் கூட, ஏன்னா தேவனுக்கு ஒரு பிடிக்காத விஷயம் என்னன்னா கிளட்டனி என்று சொல்றாங்களே, இஷ்டம் போல வயிறு புடைக்க சாப்பிடுறது. மற்றவங்களை பத்தி டோன்ட் கேர், அவன் சாப்பிட்டா என்ன, அவன் போனா என்ன, வந்த இஷ்டத்துக்கு இவன் சாப்பிடுறது. அதை பத்தி அப்படி இருக்க முடியாத புது சிருஷ்டிகள். நம்ம சாப்பிட்ற அதே நேரத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் மேல கொஞ்சம் கவனம் வைக்கணும். யார் யார் சாப்பிட்டுருக்கிறாரு யார், நம்ம பொதுவாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம என்ன பண்றோங்க, போன் பேசும்போதோ நேரில் சந்திக்கும் போதோ என்ன கேட்குறோம், சாப்பிட்டீங்களா கேட்குறோம். உண்மையில கொடுக்க மாட்டோம் ஆனால் கேட்போம். அந்த ஒரு கன்சர்ன் கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கணும். இட் இஸ் ரைச்சஸ்னஸ். சகோதர சகோதரர்களை ஸ்டெப் பை ஸ்டெப் தேவன் டெஸ்ட் பண்ணுவாருங்க. சாப்பாடு விஷயத்தில் கூட நம்மளுக்கு டெஸ்டிங் இருக்கு, நாம் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. மட்டுமல்ல நம்மளுடைய பிசினஸ்ல, நம்மளுடைய வியாபாரங்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி நம்ம ரைச்சஸ்னஸ் காமிக்கிறோம். உலகத்தின் ஜனங்கள் செய்யறாங்க வியாபாரங்கள், பிசினஸ் பண்றாரு, அதே மாதிரி தான் நம்ம பண்ணுமா? நம்ம கூட பிசினஸ் தான் பண்றோம், பட் அந்த பிசினஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களுக்கும் நம்மளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எவ்வளவு ப்ராஃபிட் வைக்கணும், எவ்வளோ எந்த அளவுக்கு உண்மையான ஜென்யூன் பார்ட்ஸ், ஜென்யூன் பொருள்கள் வைக்கணும், எல்லாம் நம்மளுக்கு இருக்கு. உலகத்தின் ஜனங்கள் மாதிரி கிடைச்சதா வாய்ப்புன்னு சொல்லிட்டு யாராவது ஏமாந்தவங்க தலையில் கட்ட முடியாது, ரொம்ப ஜாக்கிரதை. அதே போல இன்னும் நம்முடைய வேலைகளில், நாம் செய்யக்கூடிய வேலைகளில் நீதி காமிக்கணும் கண்டிப்பா. லெசன்ஸ் இங்கே தான் நம்ம கற்றுக்க போறோம். ஏன்னா வி ஆர் கோயிங் டு பி தி கிங்ஸ் அண்ட் பிரீஸ்ட். இந்த வேலையில் நம்ம இங்கே உண்மை காமிக்கணும். நம்ம செய்யறது ஒரு பியூன் வேலையா இருக்கலாம், அல்லது கிளர்க்கு வேலையா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், பட் இதுல தான் நம்ம கத்துக்கிறோம் அந்த நீதி ஜஸ்டிஸ். சகோதர சகோதரி, இதுல தேவன் கண்டிப்பா டெஸ்டிங் இருக்குதுங்க, கண்டிப்பா இருக்கு, இல்லைனால சொல்ல முடியாது. அதே போல நம்மளுடைய ஃபேமிலியில, நம்மளுடைய ஃபேமிலியில ரைச்சஸ்னஸ் கண்டிப்பா தேவன் எதிர்பார்க்கிறார். என்ன பண்றீங்க? அதே போல எக்லிசியா இதுல என்ன பண்றீங்க? நீதி நியாயங்கள் அதெல்லாம் நேத்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க பிரதருங்க, அதனால நான் திருப்பியும் ரிப்பீட்டேஷன் வேண்டியதில்லை. சோ நேர வேலை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வில் பி டெஸ்டட். நம்மளுக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு படிகளும் அது டெஸ்ட் ஆகும், எப்படின்னா அலாங் த லைன்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ் என்று நம்ம பார்க்கிறோம். சோ நம்முடைய அந்த வகையில பார்க்கும்போது நம்முடைய தானியேல் யாருங்க? தானியேல் யாருக்கு நிழலாக இருக்கிறார்? நம்முடைய கர்த்தராகிய எஸ் அவர் தானியேல் இஸ் அவர் லவிங் லார்ட் ஜீசஸ் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் அவர் இருக்கும் போது எந்த மாதிரியான நீதி பண்ணிட்டாரு? சொன்னாரு, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி எப்படி இருக்கணுங்க? அதிகமாக இருக்க வேண்டும். பரிசேயர் சதுசேயருடைய நீதி எப்படிப்பட்டதுன்னா, அது ஒரு போலி ஹிப்போக்ரசி இருந்துச்சு. அவங்க தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்வதாக நினைத்து கொண்டு தப்பு பண்ணிட்டு இருந்தார். பட் லார்டு என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, இந்த உலகத்தில் அவர் இருக்கும் போது அதன் உண்மையான அந்த அர்த்தங்களை புரிஞ்சு அவர் செய்யும் போது தேவனுடைய நீதி நிறைவேற்றப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஈவன் அவருடைய டெத்து கூட, அவருடைய டெத்தில் தான் காடுடைய ஜஸ்டிஸ் வந்து, அதாவது த டாப் மோஸ்ட் லெவல் நம்ம சொல்லலாம், அவருடைய ஜஸ்டிஸ்ல அது நிறைவேற்றப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்காக தன்னுடைய ஜீவன் கொடுத்தார், தேவனுடைய நீதி நிறைவேற்றுவதற்காக. சகோதர சகோதரி, இங்கே தான் நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய மாடல் எப்படி இருக்கிறார். இன்னைக்கு கூட நம்மளுக்கு நிறைய பேருக்கு நம்ம அந்த நீதியினுடைய நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெளிவாக புரியுறதில்ல. நாம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம செய்கிறது கரெக்ட், நான் என்ன பேசுனா அதான் நீதி, நான் என்ன செய்கிறேன் அதான் கரெக்டு, மற்றவன் செய்கிறது சரியில்லை போன்ற பார்வை நம்மளுக்கு இருக்குது. இல்லைங்க, நீதி பற்றின தெளிவான அந்த அம்சங்கள், அதனுடைய பரிமாணங்கள் அது வேற. ஸோ டிவைன் ஜஸ்டிஸ் என்பது அது வேற. கண்டிப்பா டிவைன் ஜஸ்டிஸ் என்று நம்ம சொல்லும் போது அங்க நம்ம கவனிக்கிறோம், ஒருவேளை அது வயலேட் ஆச்சுனாக்கா, அது மீறப்பட்டுச்சுன்னா தேர் வில் பி எ பனிஷ்மெண்ட். ஜஸ்டிஸ் வந்து நம்ம வயலேட் பண்ணா என்ன கிடைக்கும்? கம்பல்சரி பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். தேவனிடத்தில் இல்லை, இந்த உலகத்தின் பிரகாரம் கூட இருக்கக்கூடிய இந்த சட்டத்திட்டங்களுக்கு மாறாக நம்ம எதாவது செஞ்சா என்ன பண்றாங்க? உடனடியா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, உடனடியாக பனிஷ்மெண்ட் உள்ள தள்ளிடுவாங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்து, டிவைன் ஜஸ்டிஸ் கூட அப்படிதான். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட தேவன் அந்த ஹோல் நேஷன் கட் ஆஃப் ஆச்சு பிகாஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த நீதியை நிறைவேற்ற முடியல, அது அவங்களுக்கு பெரிய பாதிப்பாகி விட்டதை நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோல, அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா, சாப்பாடு விஷயத்தில் பொதுவாக சாப்பாடு என்பது அங்கே அவர் சொல்றாரு, அசுத்தமான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. தானியல் ராஜாவின் சாப்பாடு தான், நிறைய டேபிள் முழுக்க இருக்கும், என்ன வேணாலும் கிடைக்கும், என்ன வேணாலும் எடுக்கலாம், ஆனாலும் எல்லாம் சுத்தமானது இல்லை. பொதுவாக இந்த இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்தளவு அது அவங்களுக்கு சுத்தமானது இல்லை, அதை கட்டாச்சு. ஸோ இது கூட நம்மளுக்கு பார்க்கும்போது நாம கூட லெட் அஸ் ஈட் த சிம்பிள் ஃபுட். சிம்பிள் ஃபுட்டுன்னு என்ன? உப்புமா அந்த மாதிரி, இட்லி அந்த மாதிரியா? தேவனுடைய ட்ரூத், ட்ரூத் இஸ் அ சிம்பிள் ஃபுட், எளிமையான உணவு. அது ரொம்ப புரிஞ்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறது அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. இட் இஸ் எளிமையான ஃபுட். பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா, இட் பிகம்ஸ் காம்ப்ளிகேட்டட், கரப்டட், அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு பேர் சபைகள், த பேபிலோன் பேர் சபைகள் நான் பார்க்கிறோம், தேவனுடைய சத்தியங்கள் எல்லாம் கரப்ட் ஆயிட்டு வயிறு கலக்கிற மாதிரியான போதனைகள் இருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம கவனிக்கும் போது கூட நம்மளுடைய அந்த நாம் பெற்றுக்கொள்கிற சத்தியமானது எந்த வகையிலும் கரைப்படாத சத்தியங்களை தேடி நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ அந்த வகையில் நம்ம கவனிக்கிறோம், இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு அருமையான உணவு முறைகள் இருக்குது. தம்முடைய ஏழாம் தூதன் மூலமாக, த்ரூ த செவன்த் ஏஞ்சல், காட் நம்மளுக்கு எல்லாம் பண்ணிட்டார். இதுக்கு மேல நம்ம யாராவது திங்க் பண்ணோம்னாக்கா அது சேஃப்டி இல்லை, அதுல ஒருவேளை கரப்ஷன் மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம டேஞ்சர் பாயிண்ட்க்கு அந்த பக்கம் போறோம். எஸ் அநேக சந்தர்ப்பங்களில் நம்ம கவனிக்கிறோம் சகோதர சகோதரி, அந்த பேஸ் இருக்கணும், அந்த பேஸ்ல நம்ம பேசுறதும் சப்ஜெக்ட்ஸும் வாழ்க்கையும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது பாதுகாப்பு. ஸோ அந்த வகையில் இந்த பேர் சபைகளினுடைய எல்லா விதமான கலப்படமான போதனைகள் இன்னைக்கு நம்ம எடுக்க முடியாது. தேவனுடைய எளிமையும் சக்தியும் நிறைந்த இந்த ஃபுட்டு. உதாரணமா இப்ப கீரை இருக்கு, கீரை என்பது யார் வேணாலும் சாப்பிடலாம், ஆனா மீன் கறி வாங்குறது ரொம்ப ரேட் கொடுக்கணும். பட் கீரைன்றது ரொம்ப அஞ்சு ரூபா பத்து ரூபாய் கிடைக்கும், பட் அதுல நிறைய இருக்குது, நிறைய சக்தி இருக்குது. அது மாதிரி தான் தேவனுடைய சத்தியங்கள் கூட என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம நல்ல ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் அதே நேரத்தில் இந்த ஒரு நெருக்கமான பாதையில ஒரு உறுதியாகவும் பலமாகவும் நம்ம ஓடி முடிக்கிறதுக்கு தேவனுடைய அந்த எளிமையான சத்தியங்கள் நம்மளுக்கு சொல்லி தருது. வாட் இஸ் ஜஸ்டிஸ்? தெளிவா இருக்கு. யார் யார்கிட்ட எப்படி நடக்கணும், எங்க எப்படி பேசணும், மட்டுமல்ல எதை படிக்கணும், எதை கத்துக்கணும், எப்படி இருக்கணும், எல்லாம் வாழ்க்கையில் ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்மளுக்கு இருக்கு. எந்த ஒரு மனுஷனும் வந்து போதிக்க வேண்டியது நம்மளுக்கு இல்லை. சோ ஒவ்வொரு அதிகாரங்களிலும் ஒவ்வொரு வசனங்களிலும் தேவன் நம்மளுக்கு கிருபை செஞ்சு வச்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். சரி, அப்படி இருக்கும்போது தானியேல் ஆரம்பத்தில் அந்த சாப்பாடு விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சார் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுறதுக்காக. இது நெக்ஸ்ட் டெஸ்ட் போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை தேவன் கொடுக்கிறாரு. என்னவென்றால், அந்த கடவுளை வர்ஷிப் பண்றதுல இப்போ அந்த நிறைய அந்த அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, தானியலை பிடிக்கிறதுக்காக ராஜாவை தரியு ராஜாவை வணங்கணும் என்பதாக ஒரு சட்டம் போட்டாங்க. இவருக்கே தெரியாது, ராஜாவுக்கும் தெரியாது. சட்டம் போட்டு ராஜாவை வணங்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டாண்டிங் ஆர்டர் போயிட்டு இருக்குது. டேனியல் என்ன பண்ணாரு, டேனியலுக்கு போறாரு, அவர் வெளியே எங்கேயோ ட்ரிப் போயிட்டு வந்துட்டு அவர் டேபிள் உட்காரும் போது அங்க இருக்கு ஜீவோ வர்றாரு, எடுத்து பாக்குறாரு. 30 நாளைக்கு ராஜாவை தவிர வேற எந்த கடவுளே கும்பிடக்கூடாது அப்படியே போட்டார். போட்டு உடனே இறங்கி தன்னுடைய ரூமுக்கு போயிட்டார், குவார்டர்ஸ் போயிட்டாரு. தன்னுடைய ஜன்னலை திறந்து வச்சிட்டாரு. ஜெருசலேம் பார்த்து அவர் வணங்கிட்டார். சகோதர சகோதரி, இவர்கள் மத்தியில் நம்ம கற்றுக்கொள்ற பாடம் என்ன? அப்போ தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்தா கூட தான் ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் ஒருத்தர் கீழே நெக்ஸ்ட் டு எம்பரர் அப்படிங்கிறார். கண்டிப்பா அவங்க இப்படினாக்க வெட்டிடுவாங்க, பயமே கிடையாது. அப்படியே இறங்கி வர்றார், தூக்கி போட்டு ஃபைல தூக்கி போட்டு வந்து தேவனோட ஜபிக்கிறாரு. அவரை பிடிக்கிறவங்கள கூட வந்து ஜன்னல் கீழே நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் என்ன ஜபிக்கிறாருன்றது டேப் ரெக்கார்டர் பண்ண முடியல அன்னைக்கு. அதனால ஒருவேளை ராஜாவின் இடத்துல இருந்து ஆட்களை கூடி கொண்டு வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க. 3 வேளை வழக்கம் போல அவர் ஜபிச்சிட்டார். அப்போ சகோதர சகோதரி, இங்க கூட நம்ம பார்க்கிறோம் அந்த நீதியை நிறைவேற்றுறது. திஸ் இஸ் காட்ஸ் ஜஸ்டிஸ். உயிருக்கு ஆபத்து, அது மட்டுமில்ல அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹோல் நேஷனுக்கே ஆபத்து இருக்கு. நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க, எல்லா கைதிகளா இருக்கிறாங்க தேசத்துல, அவங்களுக்கு எல்லாம் கூட ஆபத்து இருக்கு. திடீர்னு அந்த ராஜாக்கள் சொல்லிடுவாங்க, ஆல் இஸ்ரேல் எல்லாத்தையும் கொலை பண்ணிடுங்க அப்படின்றவான். எல்லாமே இருக்கு, ஆனாலும் எதுக்கும் பயப்படாம அவர் நின்னாரு. பட் கொண்டு போய் போட்டாங்க சிங்கத்தினுடைய கபியில. ஆனாலும் அங்க நம்ம கவனிக்கிறோம் தேவன் சில மிராக்கள் பண்ணாரு. ஆனால் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இன்னைக்கு நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. அதை விட பெரிய மிராக்கள் நம்மளுக்கு நடக்குது, அதை விட பெரிய சிங்கங்கள் இருக்குது நம்மளுக்கு முன்னாடி. அதை மத்தியில் தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சொல்றாரு ராஜா கூட அவர் மேல அவருடைய உண்மையை கவனிக்கிறார். ராஜா தரியு ராஜா பார்க்கிறாரு தானியல் எவ்வளவு உண்மை உள்ளவரா இருந்திருந்தா தானியலை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிருக்கணும். ஒரு தானியல் தூக்கி போட வேற ஒருத்தர் கொண்டு வா, அவர் பண்ணிருக்கலாம். காலையில் 5 மணிக்கு போறாரு ஜெபிக்கு, போயிட்டு அங்க கூப்பிடுறாரு. அவருக்கு நம்பிக்கை ஆயிட்டுக்குது இவனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. அதை கேட்கிறாரு தானியலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, உன்னை வணங்குற கடவுள் உன்னை காப்பாத்திட்டாரா? அவர் அப்படி அப்பதான் தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறார். எந்திரிச்சு ஆமாங்க காப்பாத்திட்டார். திஸ் இஸ் த ரைச்சஸ்னஸ். நம்ம கூட அப்படித்தான் சகோதர சகோதரி, எந்த சூழ்நிலைகளிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நீதியை மாத்துறதுக்கு அல்லது அவருடைய அன்பிலிருந்து நம்மளை மாத்துறதுக்கு அல்லது அவருடைய பிரமாணங்களிலிருந்து நம்மளை மாத்துறதுக்கு எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் உயிரே போனாலும் சரி நம்ம நிற்க வேண்டும் என்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம முன்பாக இருக்குது. ஸோ லிட்டில் ஃபிளாக், லார்ஜ் ஃபிளாக் சாதாரணம் இல்லை, அது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரியான வைராக்கியம், அந்த மாதிரியான விசுவாசம் நமக்கு அநேக நேரத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறோம். பிகாஸ் ஆஃப் அவர் வீக்னஸஸ், நம்மளுடைய பலவீனங்களினால நிறைய நேரங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறோம். இல்ல, நம்ம ஜாக்கிரதையாக நிற்க வேண்டும். அந்த நீதி சம்பந்தமாக ஒரு தாவீது ராஜா எழுதும் போது சங்கீதம் 15:1-15.
கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்?
தெளிவா இருக்குதுங்க, யார் அந்த பரலோக வாய்ப்பில் போவார், யார் அந்த சபையில் நிற்பார், யார் அந்த ஆலயம் மற்றும் பர்வதம் சபையிலும் அதே நேரத்தில் தேவனுடைய ராஜ்யத்திலும் யார் நிற்பாரு?
உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே.
ஆமா, உத்தமனாக நடக்கணும், நோபல் கேரக்டர். அதனால்தான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னார், நீங்க எல்லா ஜனங்களும் முன்பாக எப்படி இருங்க, யோக்கியமானவைகளை செய்ய நாளுங்கள். பி ஹானஸ்ட் இன் தி சைட் ஆஃப் மென் என்ற சொல்றார். அது மட்டும் இல்ல, படிங்க,
அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும்.
இதெல்லாம் அந்த குவாலிட்டிஸ் இருக்கு அந்த நீதியில. நீதியில மிஸ்டேக் எங்கெங்க பண்றோம்னா, ஒருவேளை நாவினால புறம் கூறணும்னா, வி ஆர் வயலேட்டிங் த காட் ஜஸ்டிஸ். எஸ். அப்புறம்
தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான்.
அப்புறம்
ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன்.
அஞ்சாம் வசனம் போயிருங்க, லாஸ்ட்.
தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை.
அந்த வகையில பார்க்கும் போது சகோதர சகோதரிகளை, எந்த வகையிலும் இப்ப உதாரணமா நம்ம ஒரு வேலையில் இருக்கிறோம், இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தோம், பட் என்னைக்கு நம்ம நியூ கிரேச்சர் ஆகிட்டு என்ன பண்ணிட்டோம்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அன்னைக்கு அவருடைய நியாய பிரமாணத்தில் கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு ஈக்குவலா இருக்குது சில ஆவிக்குரிய விஷயங்கள். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோ நீதியை நடப்பிக்கிறதுல நம்மளுக்கு எவ்வளவு லாஸ் ஆனா கூட பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனை ஆனா கூட பரவாயில்ல, கண்டிப்பாக நம்ம அதை நிறைவேற்றக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். சோ இது வந்து தானியலினுடைய உதாரணம் நான் சொன்ன விரும்பிட்டேன், பட் இதுக்கே நம்மளுக்கு நேரம் கரெக்டா இருக்கு, இன்னும் சில மினிட்ஸ் தான் இருக்குது, நான் உங்களுக்கு அது கரெக்டா பண்ணிடுறேன். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் போது நீதியை பத்தி கொஞ்சம் சில விஷயங்கள் கவனிச்சோம். அடுத்தபடியாக இரக்கம், மெர்சி பத்தி நம்ம படிச்சோம்னா, அதுக்கு ஒரு முற்பிதா இருக்கிறார். மெர்சி அதுக்கு ஒரு ஏன்ஷியன்ட் வார்த்தை, யார சொல்லலாம்? எஸ், ஜோசேப்பு என்று நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரி, யோசேப்பினுடைய வரலாறு கதைகள் எல்லாமே தானியலின், அதாவது ஆதியாகம புஸ்தகத்துல 45 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அவருக்கு நடந்த அந்த விஷயங்கள், குறிப்பாக அது அவருடைய பின் வாழ்க்கையில என்ன நடக்குது என்றால், அவருடைய சகோதரர்கள் அவரை வித்து போடுறாரு எகிப்துக்கு. அதுக்கப்புறம் அவர் போறாரு சிறையில, ஜெயிலுக்கு போறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ரெடி ஆயிட்டு பார்வோனுக்கு அடுத்தபடியாக ஒரு ஸ்தானத்தில் வராரு. இப்படியே கொஞ்ச காலங்கள் அவரு பார்வோனுக்கு அடுத்தபடியாக அந்த தேசத்தின் மேல இருக்கும்போது பெரிய பஞ்சம் வருது. பெரிய பஞ்சம் வரும்போது தன்னுடைய அண்ணன்மார்கள் தன்னை என்ன பண்ணிருக்கிறாரு, பயங்கரமான துரோகம் பண்ணிக்கிறாங்க, பொறாமையில பண்ணிருக்கிறாங்க, வேற பயங்கர பொறாம. அப்ப அவர் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு, அவருக்கு தான் அதிகமா செய்யறாரு என்ற ஒரு பொறாமையில அந்த யோசேப்பு சுத்த மனசுள்ள குழந்தையாக இருந்தாரு. அவருக்கு துரோகம் செஞ்சாங்க, அப்பா கிட்ட போய் போய் பேசினாரு, எல்லாம் அவருக்கு ஜீவனுக்கே உல வச்சாங்க. ஆனாலும் இங்க அங்க போயிட்டு புரியாத இடத்துல, பாஷை தெரியாத இடத்துல, அது மட்டும் இல்ல பல சிரமங்கள் மத்தியில், அப்பா அம்மா துணை இல்ல, அவர் ஏற்கனவே அப்பா அம்மாவோட வாழ்ந்தவர், திடீர்னு ஓவர் நைட்ல வேற ஒரு இடத்துல போய் இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? என்ன சாப்பிட்டாரு தெரியாது, என்ன கேட்டாரு, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல, ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கூட நம்ம மத்தியில் நம்ம நிறைய கேட்கறோம், நிறைய பேர் காணவில்லைன்னு போடுறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல. அந்த குழந்தைகள்லாம் போயிட்டு என்ன பண்றாங்களோ ஏதோ பண்ண ஒன்றும் தெரியாது. பெற்றோருடைய மனநிலை நினைச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் அவர் போய் இருக்கிறாரு. ஆனால் கொஞ்ச காலத்தில் பஞ்சம் வருது, இப்போ சூழ்நிலைகள் மாறிட்டு வருது. அண்ணன்மார்கள் வர்றார், அண்ணனுக்கு வர்றாங்க, வந்து எதுக்காக, தானியங்கள் வாங்குவதற்காக. மொத்தம் 7 அதுல 2 இந்த மாதிரி பஞ்சத்தில் அவங்க மாட்டிட்டு இங்க வந்து வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டாரு, இவனுக்கு தான் நம்ம அண்ணனுங்க. ஆனாலும் அவரு அப்படியே பொறுமையா விஷயங்களை பார்க்கிறார், பார்த்துட்டு அவங்களுக்கு சில அனுபவங்கள் எல்லாம் கொடுக்கிறார். ஏன்னா பிகாஸ் வயலேஷன் ஆஃப் லா பிரிங்ஸ் பனிஷ்மெண்ட், கண்டிப்பாக கொண்டு வரும். அதனால என்னன்னா, இவங்களுக்கு சில புத்திமதிகளை சொல்றதுக்கு அவர் சில லெசன்ஸ் எடுத்தார். உண்மையிலேயே இவனுக்கு அண்ணனுக்கு மனம் மாறிட்டானுங்களா, இல்ல அப்படியே தான் இருக்கிறானுங்களாங்கிறது டெஸ்ட் பண்றதுக்காக. அப்பாக்கு அப்பா சம்பந்தப்படுத்தி ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. தன்னுடைய தம்பி பெஞ்சமின் அவரை வச்சு ஒரு டெஸ்ட் பண்றாரு. பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டாரு, தன்னுடைய அப்பா தங்களுடைய அப்பாவுக்கு எந்த விதத்தையும் பாதிப்பு வரக்கூடாது என்பதுல அவங்க உறுதியா இருந்தாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு. அதான் அந்த யூதா சொல்றாரு, என்ன வேணா புடிச்சு வச்சுக்கோங்க, என் தம்பி விட்டுருங்க, என் தம்பியை நான் கொண்டு போலன்னு எங்க அப்பா செத்துடுவார். அப்போ எந்த அளவுக்கு அப்பா மேல அன்பு வச்சிருக்கிறாங்க, முந்தி மாதிரி இவனுங்களே இப்ப மாறிட்டானுங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். அது மட்டும் இல்ல, அவங்க எகிப்துக்கு எகிப்துல வந்து பொருள் வாங்கிட்டு மறுபடியும் போகும்போது, அது மட்டும் இல்ல, தன்னுடைய தம்பிக்கு செய்த துரோகத்துக்கு அவங்களுக்கு மனம் திரும்பிட்டாங்களான்னு ஒரு டெஸ்ட் வச்சார். அதனால தான் கேட்டாரு, நீங்க மொத்தம் எத்தனை பேரு கேட்கிறார். அப்ப எல்லாம் மூஞ்சி மூஞ்சி பாக்குறாங்க, என்ன இந்த மாதிரி எல்லாம் கேட்கறாந்தாலு. அதுவும் யோசேப்பு ரொம்ப ஞானமா நடக்கிறாரு, அவங்களுடைய ஹீப்ரூ லாங்குவேஜ்ல பேசல, இஜிப்சியன் லாங்குவேஜ்ல பேசுறாங்க, ஒரு இன்டர்பிரட்டரை வச்சு பேசுறாரு தெரியாதவர் மாதிரி. அப்போ எத்தனை பேரு சொல்லு அப்படிங்கும் போது அவனுக்கு அப்படியே வரிச்சு சொல்லிட்டு போறானு, ஒரே ஒரு தம்பி இருந்தான், அவன் ஏமாந்து செத்து போயிட்டா அப்படியே உளறானு. அப்போ கண்டுபிடிச்சிட்டார். சரி இப்ப என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி, அவங்க பார்த்தா அதனால தான் நாங்க இப்படி பாடுபடுறோம் அப்படின்ற. அப்போ அவர் புரிஞ்சிட்டாரு, இவனுக்கு வருத்தப்படுறாங்க, தங்களுடைய தவறுக்காக வருத்தப்படுறாரு, மட்டும் இல்ல தன்னுடைய அப்பா மேல ரொம்ப பாசம் கூட வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சுதான். இப்போ அவங்க நெக்ஸ்ட் டைம் வர வைக்கும் போது அவங்கள தனி ரூம்ல கொண்டு போயிட்டு சாப்பாடுல கொடுக்கறாரு. கொடுத்துட்டு எல்லாம் பண்ணும்போது இப்பொழுது தன்னை வெளிப்படுத்துறார். ஆதியாகமம் 45:1.
அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல், யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை.
அப்போ யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் மத்தியில வந்து தன்னை வெளிப்படுத்துறாரு. எகிப்தியர்கள் யாரும் அவருடைய பிஏ அவங்க எல்லாம் வெளியே துரத்திட்டு. அடுத்த வசனம் படிக்கலாம், அது நீங்க கொஞ்சம் மைக் கொஞ்சம் தள்ளி வச்சு படிங்க, கொஞ்சம் தள்ளி வச்சு படிங்க, படிங்க 2.
அவன் சத்தமிட்டு அழுதான், அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள்.
பாத்தீங்களா, தன்னுடைய அண்ணன்மார்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது யோசேப்பு என்ன குவாலிட்டி காமிக்கிறாரு, அழுவுறார், அப்படியே பயங்கரம் அழுவுறார். யோசேப்பினுடைய கதை எந்த ஒரு மனுஷனையும் கண்டிப்பா மாற்றும், எந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தையும் கரைக்கும், அப்படிப்பட்ட கேரக்டரை தேவன் பண்ணிட்டார். அழுவுறார். பொதுவா என்ன பண்ணிருக்கணும், அண்ணனுக்கு வந்தோன்னு என்ன பண்ணிருக்கணும், ஒருவேளை அவங்க அண்ணன் மாதிரி யாராவது இந்த பொசிஷனுக்கு வந்திருந்தா என்ன பண்ணிருப்பானுங்க, ஓ வந்துட்டியா, வா 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 உனக்கு நான் பண்றேன் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிருக்கோம், கிளீனா புடிச்சு ஜெயில போட்டு அடைச்சு அவங்களுக்கு என்னெல்லாம் துரோகம் பண்ணமோ என்னெல்லாம் பனிஷ்மெண்ட் அத்தனை பண்ணிருப்பாரு. பட் இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய அண்ணன்மார்கள்ட்ட வெளிப்படுத்தும் போது பயங்கரம் அழுகுறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்வன் வீட்டார் கூட கேட்கிறார், அந்த ஊழியக்காரர்கள் கூட கேட்கிறாங்க, என்ன இப்படி அழுகுறாரு, எதனால் அழுதுட்டாரு, அந்த இரக்கம், த மெர்சி. சகோதர சகோதரி, இங்க தான் தேவன் நம்மளுக்கு லெசன் காமிக்கிறாரு, மெர்சி எங்க காமிக்கணும். பொதுவாக நம்ம நல்லா பழகிட்டு இருக்கும் போது, நல்லா பேசிட்டு இருக்கும் போது ஒருவருக்கொருவர் அன்பு காமிப்போம், ஒருவருக்கொருவர் இரக்கம் காமிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அதுக்கு பேர் இரக்கம் இல்ல, அதுக்கு பேர் உண்மையான அன்பு இல்ல, அன்பு தான் பட் உண்மையான அன்பு இல்ல, தேவன் எதிர்பார்க்கிற அன்பு இல்ல. பல துரோகம் செஞ்சிருக்கோம், சாவு எந்த விதமான ஈவிரக்கம் இல்லாமல் வித்துட்டாங்க எகிப்தியர்கள், கவலைப்படவே இல்லை. அவர்கள் மத்தியில அநேக நாட்கள் சென்ற பின்பு வித் ஃபுல் பவர் இருக்கிறார், என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் ஒன்னும் கேட்க முடியாது. பார்வன் கிட்ட கூட அவர் அனுமதி கேட்க வேண்டியதில்லை, அப்படியே அலுவலர். சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு அங்கதான் நாம் கவனிக்கிறோம் அந்த மெர்சினா என்ன. எஸ், அப்போ தன்னை நான் தான் உங்க அண்ணன் என்று அவர் சொல்லும் போது, அப்பவே நான் நினைச்சேன் இவங்க இந்த ஆள் ஏதோ வித்தியாசமா தான் இருக்கிறான், நம்மளை ஏதோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். சோ நம்ம ஒய்யோ நம்ம தம்பியா அப்படின்ற அப்படியே பாக்குறாங்க, ஸ்டன் ஆயிட்டாங்க, அப்படியே ஸ்டன் ஆயிட்டு. அப்போ இன்னும் பயந்துட்டார், இன்னும் பயந்துட்டார். என்ன பயந்துட்டாங்க, இந்த 11 பேர் இந்த 11 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மறுபடியும் நம்மளுக்கு ஏதோ கொலை பண்ணிருவ மாதிரி தெரியுது. நான் தான் நம்ம தம்பியப்பா, இவன் நம்மளை கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிருவா அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய மனசாட்சி நல்ல மனசாட்சியே இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள கில்ட்டி கான்சியஸ் இருக்குது. அவங்க செய்த தப்பு குத்திட்டே இருக்குது அவங்களுக்கு. அப்போ நம்ம தம்பி நம்மளை கொலை பண்ணிடுவான் அப்படி அவங்க எதிர்பார்க்கும் போது, அப்படியே ஸ்டன்னாக்கி பார்க்கும்போது ஜோசப் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். வெர்ஸ் 6 வசனம் 6 ஆதியாகமம் 45:6.
தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும்.
அதுல சொல்ற நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல, 8 வசனம் பாருங்க.
5
ஓகே.
என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார்.
ஆமாங்க, இந்த இடத்துல நீங்க என்னை வித்து போட்டீங்கப்பா, எங்களுடைய குற்றங்களை நினைச்சு நீங்க என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும் படிக்குதான் தேவன் என்னை அனுப்பிட்டாரு. நீங்க தப்பா செஞ்சிருக்கீங்க, நீங்க வந்து அந்த அந்த டைம்ல எனக்கு துரோகம் பண்ணீங்க, பட் தேவன் அதை என்னவா மாத்திருக்கிறாரு, உங்களுடைய ரட்சிப்பாக மாத்திட்டாரு. இங்கதான் நம்மளுக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. ஆஸ் அ நியூ கிரியேச்சர்ஸ் நம்மளுக்கு கூட சில கசப்பான அனுபவங்கள், ஏமாற்றங்கள் அல்லது சில சோதனைகளின் காலங்கள் வரும்போது ரோமர் 8:28 தெளிவா சொல்லிட்டு இருக்குது, சகலமும் நன்மைக்கு. இது முற்பிதாக்களுடைய விஷயத்தில் கூட தேவன் தெளிவாக காமிச்சிருக்கிறார். அநேக வருஷங்களுக்கு முன்பாகவே யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு இரட்சகராக அவரை மாற்றி இருக்கிறதை இங்க நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் போது சகோதர சகோதரி, இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, யோசேப்பு தன்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் நாங்க செஞ்சது தப்புன்னு அவங்க உணர்ந்துட்டாங்க. அப்ப யோசேப்பு கேட்டாரா, நீங்க எல்லாம் மன்னிப்பு கேளுங்க வா, எல்லா வருஷம் வந்து கால உள்ள அப்படி கேட்டாரா? He never asked forgiveness. அவங்களை கிட்ட கேட்கவே இல்லை, மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட டிமாண்ட் பண்ணவே இல்லை, அப்படியே மன்னிக்கிறார். என்னைக்கு மனம் திரும்பிட்டாரு தெரிஞ்சிட்டாரு அப்பவே மன்னிக்கிறார். சகோதரி, யாருடைய குவாலிட்டி இது? முற்பிதாக்களுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டியா? நம்மளுக்கு தான் இருக்கணும், அதிகமா இருந்திருக்கணும். நம்ம தான் அவங்களுக்கு பாடமா இருந்திருக்கணும், பட் அவங்க நம்மளுக்கு பாடமா இருக்கிறாங்க. நம்மளுக்கு இருக்கிற பரிசுத்தாவியினுடைய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு இல்லை. நம்மளுக்கு இருக்கிற அந்த பாடங்கள் போதனைகள் அன்னைக்கு யோசேப்புக்கு கிடையாது. என்ன கேரக்டர் காமிச்சிருக்கிறாரு இங்க நம்ம கவனிக்கிறோம். அப்போ அந்த மாதிரியாக ஒரு நோபல் கேரக்டர் மட்டும் இல்லை, அதுல இரக்கம் அதுல மட்டும் இல்ல, கிருபை எப்படி காமிச்சிருக்கிறார். சோ லவ் அதாவது மெர்சி, அதே போல சிம்பதி, அதே போல பிட்டி, இதெல்லாம் வார்த்தைகளை பிரிக்கவே முடியாது. இட் இஸ் மிக்சட் குவாலிட்டி, ஆக்சுவலா எல்லாம் மிக்சிங் இருக்குது. இப்போ யோசேப்பு தன்னை தன்னை அண்ணன்மார்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக மனம் மாறினாரா, அவங்களுக்கு இரக்கம் காமிச்சாரா என்றால் அப்படி கிடையாது. உண்மையான இரக்கம், உண்மையான மன்னிப்பு, உண்மையான ஒரு கருணை அவர் காமிச்சிட்டார். அந்த மெர்சி அதுக்கு ஈக்குவல் ஒண்ணுமே சொல்ல முடியாது. சோ சகோதர சகோதரர், இங்க கூட நம்ம கவனிக்கும் போது இந்த பாடங்களை நம்ம படிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு இது மிகப்பெரிய பாடங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சோ நம்ம கூட அப்படி கவனிக்கும் போது நம்மளுக்கு உண்டான பாடம் என்ன? அப்ப யோசேப்பு யாருக்கு நிழலாக இருக்கிறார்? ஜோசப் கிரைஸ்ட் இல்லைங்களா? யோசேப் யாரு? கிறிஸ்து. அவருடைய சகோதரர்கள் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, சொந்த மாநிலத்திலே வந்தார், சொந்த மாணவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டது மட்டுமில்ல, ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமில்ல, அவரை வித்து போட்டார். யாருக்கு? ரோமன் கவர்மெண்ட். தங்களுடைய மாபெரும் இரட்சகர் என்று புரியாமல் அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க, ஒப்பு கொடுத்துட்டார். அப்படி இருக்கும்போது கர்த்தரா இயேசு இந்த உலகத்தின் மேல் அதிபதியாக அவர் இப்போது இருக்கிறார். அவருடைய வல்லமைக்கும் அவருடைய அதிகாரத்துக்கும் எல்லை இருக்குதானா? கிடையாது. அப்படிப்பட்ட பவர்ல இன்னைக்கு இந்த உலகத்தின் மேல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நினைச்சா ஒன் ஸ்பாட்ல இஸ்ரேல் தேசம் க்ளோஸ் ஆகும், ஆனா கர்த்தர் நினைக்கிறாரா? கர்த்தர் என்ன பண்றாங்க? இஸ்ரேல் தேசங்கள் மேல. இன்னைக்கு மற்ற எல்லா தேசங்களை காட்டிலும் இஸ்ரேல் மேல ரொம்ப நேசிக்கிறார், அவர்கள் பக்கம் இருக்கிறார். எப்படி யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை எந்த விதமான நிபந்தனையின்றி ஏற்றுக்கொண்டார், எந்த விதமான நிபந்தனையின்றி மன்னிச்சிட்டார். மட்டுமில்ல, அவங்களுடைய சந்ததி சந்ததிக்கு அருமையான இடம் கொடுத்தார். எகிப்திலேயே அந்த ஜனங்களே இருக்க முடியாத அளவுக்கு வளமான இடம், கோசேன் பகுதியில் நைல் நதி போற பகுதியில் அவங்களுக்கு கொடுத்துட்டார். என்ன இரக்கம் பாருங்க. இதுதான் வந்து ஜீசஸ் கூட அவர் இப்பொழுது தம்முடைய அந்த ஜனங்கள் மேல அவர் காமிக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் இதை பத்தி எழுதும் போது கிருபையின் மேல் கிருபை பெற்றார்கள், மெர்சி த்ரூ மெர்சி அவங்களுக்கு வாங்கிட்டாங்க. ரோமன்ஸ் சாப்டர் 11:25-33 வாசிக்க வேண்டுங்க. அதே போல ரோமர் 11:25-33 வசனங்கள் வாசிக்க வேண்டியதில்ல. அது மட்டும் இல்ல, ஜகரியா 12:10 நம்ம பார்க்கிறோம். அங்க தாங்கள் குத்தினவரையும் அவர்கள் என்ன பண்றாரு, நோக்கி பார்க்கிறார். நீங்க படிக்கலாம், படிங்க. சகரியா 12:10,
நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல.
அப்படி புலம்பும் போது தேவன் சொல்றாங்க, அவங்களுடைய மன திரும்புதலை முதலாவது கண்காணிக்கிறார். முதலாவது அதுக்கு உண்டான எல்லா டெஸ்டிங்ஸ் போகுது. எப்படி யோசேப்பினுடைய சகோதரர்கள் அங்க தங்களுடைய தவறை உணர்ந்து கொண்டாங்க, அதுக்கப்புறம் தான் இரக்கம் காமிக்கிறார். இது ஒரு முக்கியமான விஷயங்க. என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, நான் இரக்கம் காமிக்கிறேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தா அதுக்கு பேர் என்ன, எபவ் காட். அதுக்கு மேல நம்ம இரக்கம் காமிக்கிறோம். தேவன் அந்த மாதிரி மெத்தட் வைக்கிறது இல்ல. யாரு தப்பு செஞ்சாலும் அதை அவர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும், அதை புரிஞ்சிருக்கணும், அதை புரிஞ்சு விடணும், விட்டுணும். அவங்களுக்கு தான் மன்னிப்பும் இரக்கமும் கிருபையும் கிடைக்கும். மற்றபடி ஸ்டபனா நிக்கிறாரு, அவருக்கு மேல போய் இரக்கம் காமிக்கிறதுல என்ன. நம்ம சில பேர் பார்க்கிறோம், சில பேருக்கு தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா அவங்களுக்கு இரக்கத்துக்கு அப்பாற்பட்டு போயிட்டார். அவங்களுக்கு இரக்கம் காமிக்கிறதுக்கு அவங்க லாய்க்கே கிடையாது அந்த மாதிரி ஆளுங்க. நம்பர் ஒன் எக்ஸாம்பிள் சேட்டன். இப்ப அவர் மேல நம்ம போய் இரக்கம் காமிக்க முடியுமா? ஒரு ஃபாலோ அப் கிளாஸ்ல ஒரு பிரதர் கேட்டாரு, சாத்தான் மன்னி மன திரும்பினார்னா தேவன் மன்னிப்பாரான். அது கேட்கறதுக்கு அருமையான கேள்வியா இருக்கு. ஆனா வசனம் என்ன சொல்றது, அவத்து மனத்திறமை பத்தி பேசுறதே இல்லை. அதுக்கப்புறம் தானே மன்னிக்க முடியும். அது தேவனுக்கு மேல இரக்கம் காமிக்கிறதுக்கு சமமாயிடும். சில பேர் இரண்டாம் மரணத்துக்கென்று ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் மேல இரக்கம் காமிக்க முடியாது. நாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த விஷயத்துல. பட் இங்க இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட பெரிய பாவங்களே செய்யல, பதிலாக அவர்கள் மன்னிப்பு பெருமளவுக்கு தான் பண்ணிட்டாரு, பெரிய துரோகம் செஞ்சாரு. ஆனாலும் அங்க அப்போஸ்தலர் பவுல் பேசுறாரு, அறியாமையினாலே கர்த்தரை கொலை பண்ணிட்டாங்க. கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சிருந்தவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாரு. 1 Corinthians 2:8 பார்க்கிறோம். 1 Corinthians 2:8,
அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானார் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே.
ஆமா, அறிஞ்சிருந்தாங்கனாக்கா மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிஞ்சிருப்பாரா? தெரியல. அறியாமல் செய்யறது பெரிய பாவம் வந்தாலும் கூட நோ ப்ராப்ளம், தேவன் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் காட்ஸ் ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் இஸ்ரேல் என்ன, கர்த்தருடைய இரண்டாம் வருகையில இஸ்ரேல் மேல என்ன சொல்றாருனாக்கா, ஐசாயா சாப்டர் 41:2, ஏசாயா 40:1-2,
என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார்.
இந்த ப்ரோஃபசி எந்த காலத்துக்குரியது, தி எண்ட் ஆஃப் தி காஸ்பல் ஏஜ். இங்கதான் நடக்குது, கர்த்தருடைய வருகையின் காலத்துல தான். என் ஜனங்களுக்கு நீங்கள் ஆற்றுங்கள் தேட்டுங்கள், அவங்களுடைய சிச்சைகள் எல்லாம் முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு தேவையான பாடங்களை தேவன் கொடுத்தாச்சு. 1900 இயர்ஸ் கர்த்தரை இயேசு என்னைக்கு சிலுவையில் அறிஞ்சு கொண்டுட்டாங்களோ அன்னையிலிருந்து அவங்களுக்கு லெசன்ஸ், லெசன்ஸ் மாத்திரமே இல்ல சிச்சைகள், பனிஷ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு மறுபடியும் தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இரக்கம் காமிச்சிட்டாரு. அவரை கொலை செய்தா கூட அவங்க அதை பத்தி தேவன் கணக்கில் எடுக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரர், இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கலாம். இப்போ யோசேப்பினுடைய விஷயத்தில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அப்பா எல்லாம் வந்துட்டாரு, அப்பா எல்லாம் கானான் தேசத்திலிருந்து எழுத்து கூட்டிட்டு வந்தாச்சு. இங்கிருந்து ஒரு பெரிய ரதம் எல்லாம் அனுப்பி, ஏன்னா அப்பாவை ஒட்டகத்து மேலாம் வச்சு வந்தா அவருடைய வயசான காலத்துல டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க ரதம் எல்லாம் அனுப்பி விட்டு கூட்டிட்டு வந்தாச்சு. அதே போல அண்ணன் தம்பி எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் இங்க இருக்கிறாரு, அவங்களுடைய பேரம் பேத்தி எல்லாமே இருக்கிறாங்க. இங்க செட்டில்மெண்ட் ஆகியாச்சு. ஆனதுக்கு அப்புறம் பஞ்சகாலமும் முடிஞ்சு. அதுக்கப்புறம் அப்பா மரிக்கிறார். அப்பா மரிக்கும் போது அவர் ஒரு பிராமிஸ் வாங்கிட்டாரு. யாக்கோபு என்ன பிராமிஸ் வாங்கிட்டாரு? நம்மளை இந்த இடத்துல புதைச்சுக்காதீங்க. எப்படி சொல்ற, அவங்களுடைய விசுவாசம் நம்ம கவனிக்கிறோம். அதனாலதான் அவங்க விசுவாச வீரர்கள். நீங்க என்ன கொண்டு போய் எகிப்தில புதைக்க வேண்டாம், கானான் தேசத்திலே பண்ணுங்க. தன்னுடைய மனைவி மறிச்சா அந்த பக்கம் அந்த கல்லறையிலேயே வச்சுடு. அப்படிங்கும் போது யோசேப் கூட போறார், எல்லா ரதத்தோட பார்வன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு அங்கெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு இப்போ ரிட்டர்ன் வந்தாச்சு. வரும்போது சகோதரர்கள் அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு மறுபடியும் குத்துதீங்க. என்ன குத்துதுன்னா, அப்பாவுக்காக வேண்டி நம்மளை இத்தனால வச்சிருப்பாரு மாதிரி தெரியுது, அப்பா செத்துட்டு அறியணும், நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு மறுபடியும் ஒரு பயம் வருது அவங்களுக்கு. பாருங்க, அது திஸ் இஸ் த பனிஷ்மெண்ட். ஆக்சுவலி இதுதான் வந்து ரிவெஞ்ச். இது எங்கிருந்து வருதுன்னா, காடு கிட்ட இருந்து வருது. இது நாட் ஃப்ரம் ஜோசப். அதுல ஒரு 1% கூட அதுல இல்ல, அதுல நினைச்சு கூட பாக்குறது இல்ல. தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அவருடைய என்ன வேணும்னா, மேல இருந்து என்ன உத்தரவு அது நடக்கட்டும், நம்ம அதுக்கு போக மாட்டோம். அதனால தான் மேலிருந்து உத்தரவு என்ன இருக்குதுன்னா, ஃபுல்லா அவங்களுக்கு சிச்சைகள் போயிட்டே இருந்துச்சு. குத்துது, மென்டல் டார்ச்சரு, அது அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு போயிட்டே இருந்துச்சு. இப்போ சகோதரர்கள் வந்து யோசேப்பின் இடத்துல கேட்கிறாரு, நீங்க மறுபடியும் நம்மள எதுக்காவது கொலை பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க படிக்கலாம் யாத்தியாகமம் 50:19. ஜெனசிஸ் சாப்டர் 50:19-21.
யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான்.
என்ன கிருபை! இந்த லெவல் என்ன சொல்ல முடியாது, மெர்சி லெவல், கிருபையின் மேல் கிருபை. காம்ஸ்டர், பயப்படாதீங்க. உங்களுக்கு மட்டுமே இல்ல, உங்களுடைய சந்ததியே நான் என்ன பண்றேன், நான் ஆதரிக்கிறேன், உங்களுக்கு நான் ஆறுதல் பண்றேன், உங்களுக்கு உதவி செய்யறேன். சகோதர சிறீதி, என்ன யாருக்காக கேரக்டர்? யோசேப்புக்காகவா அந்த கேரக்டர் நடந்துச்சு? யாருக்காக? நம்மளுக்காக. நம்மளுக்காக தேவன் அங்க ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு வச்சிருக்கிறார். அந்த வகையில தான் பார்க்கிறோம் பனிஷ்மெண்ட். அது யோசேப்பின் மூலமாக இல்ல, அது தேவன் மூலமாகத்தான் இருந்துச்சு தவிர மற்றபடி, அதாவது மென்டல் டார்ச்சர், ஃபியர் அண்ட் ஃபோர் போர்டிங்ஸ், ஏதாவது நம்மளுக்கு சம்திங் ராங் நடந்துருமான ஒரு பயம். தூங்கியிருப்பாங்களா அவங்க அண்ணனுங்க? கண்டிப்பா தூங்கியிருக்க மாட்டாங்க. யோசேப் இந்த மாதிரி ஒரு கேரண்டி அவங்களுக்கு கொடுத்துட்டார். சோ அந்த வகையில சகோதர சகோதரர், யோசேப்புக்கு இவ்வளவு பெரிய பாடம் எப்படி கிடைச்சிச்சு? இவ்வளவு பெரிய கிருபை காமிக்கணும், மெர்சி காமிக்கணும் எப்படி வந்துச்சு? பை மேஜிக்கா? சின்ன குழந்தையிலிருந்து என்னைக்கு அவங்க வித்து போட்டார்களோ அன்னையிலிருந்து அவங்களுக்கு லெசனே தான். ஃப்ரம் ஹெவன், பரலோகத்திலிருந்து அவருக்கு தேவையான பாடங்களே தேவன் கொடுத்தார். தான் பட்ட கஷ்டங்களை யோசிச்சார், தான் பட்ட சிரமங்களை அவர் யோசித்தார். அதனால தன்னுடைய அண்ணன்கள் மேல அவர் கிருபை காம், அண்ணன்கள் மேல மட்டுமில்ல, எகிப்து தேசத்தின் ஜனங்கள் மேல கூட. நாட் ஓன்லி எகிப்து தேசத்தின் ஜனங்கள், அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு அவர் உணவு கொடுத்தார், எல்லாத்துக்கும் தானியங்கள் கொடுத்தார். சகோதர சகோதரி, என்ன மாதிரியான ஒரு இரக்கம் கிருபை உள்ள ஒரு மனசு அவர் வந்திருக்கணும்னா, எப்படிப்பட்ட பாடங்களை அவர் கத்துட்டார்னாக்கா, தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார். அதனாலதான் ஜீசஸ் சொன்னாங்க, எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எப்படி நம்மளால தேவனால் போதிக்கப்பட்டு இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறாரா? எவ்ரிடே டெய்லி டெய்லி தேவன் நம்மளுக்கு அனுபவங்கள் கொடுக்கிறார். இந்த அனுபவங்களை அசால்ட் பண்ணக்கூடாது. இந்த அனுபவங்களை பயன்படுத்தி சகோதர சகோதரி அந்த மேன்மையான குணங்களை நம்மளுக்குள் வளர்த்தி எடுக்கணும். தட் அந்த த்ரீ குவாலிட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீதி, மெர்சி அண்ட் ஹியூமிலிட்டி என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஹியூமிலிட்டி அது கூட ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, இங்க யோசேப்பினிடத்தில் காண்பிக்கப்பட்ட அந்த காண்பிச்சார் அந்த கிருபை இரக்கம் நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் நாம் தயாரா? நல்ல இருக்கிற சகோதரர்கள்ட்ட மட்டும் இல்ல, சில நேரங்களில் நம்மளுக்கு துரோகம் செஞ்சவர், சில நேரங்களில் தவறாக நம்மளை பேசியிருப்பார், தெரியாமல் கூட பேசியிருப்பார், சில நேரங்களில் தெரிஞ்சு கூட பண்ணியிருப்பார். நிபந்தனை இல்லாத கிருபை நம்ம காமிக்கணுமா? This is the lesson நம்மளுக்கு. சோ அந்த வகையில் தான் அருமையான எது எப்ப கிடைக்குதுன்னா இந்த மாதிரி சோதனை நேரங்களில் அழகான பாடங்கள் லட்டு மாதிரி தேவன் கொடுக்கிறார். நம்ம எந்த காலேஜ் போய் படிச்சா கூட சொல்லித்தர மாட்டாங்க, லட்ச ரூபாய் செலவு பண்ணா கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட பாடங்கள் நம்முடைய சோதனையின் வேலைகளில் ட்ரையிங் எக்ஸ்பீரியன்சஸ்ல தேவன் நம்மளுக்கு டீச் பண்றார், அதை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் ஒரு மனசில் ஞாபகத்தில் வைக்கலாம், சகலமும் நன்மைக்கென்று. அதனால தான் தாவீது எழுதின சங்கீதத்தில் பார்க்கிறோம் 133:1, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றது எத்தனை நன்மையும் எத்தனை என்னங்க, எல்லாம் ஒரே மைண்ட்ல சந்தோஷமா வந்து கொண்டிருக்கிறதா? சகோதரர்கள் மத்தியில் லெசன்ஸ் கத்துக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு சர்க்கிள் ஆகி போச்சு, உலகத்தின் நம்ம போறதே இல்லை, அளவத்த லிமிட்டட். பட் நம்ம சகோதரர்கள் மத்தியில் தான் அதிகமா பழகிறோம். அப்ப நம்மளுக்கு ட்ரைனிங் ஸ்கூல் எங்க போ? காட்ஸ் பீப்பிள் அமங் தி காட்ஸ் பீப்பிள் இந்த எக்லீசியா இந்த ஹோம். அதே போல இந்த மாதிரி கன்வென்ஷன்ஸ் ஒவ்வொரு இடங்களுக்கு நம்ம போகும்போது சகோதரர்கள் மத்தியில் சந்திக்கும் போது we are learning many things. God is giving teaching, God is teaching us நிறைய விஷயங்கள் கொடுக்கிறாரு. சோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும் சகோதர சகோதரர். அதனால தான் சொன்னாரு, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றது எத்தனை நன்மையும் எத்தனையும். ஏனாக்கா சகோதரர் எல்லாரும் மத்தியிலும் ஒரே ஆவி இருக்கு. 1 Corinthians 12:13 நம்ம படிக்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. 1 Corinthians 12:13,
நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம்.
ஆமாங்க, நம்ம வெவ்வேறு ஆளுங்க கிடையாது, நம்ம வேற வேற மனுஷங்கள் கிடையாது. இவர் தமிழ்நாடு, இவர் கேரளா, அப்படியெல்லாம் கிடையாது. We are all one body. அப்போஸ்தலன் பால் சொல்றாரு, பை ஒன் ஸ்பிரிட் யூஆர் ஆல் அனாயிட்டட் இன் டு ஒன் பாடி. அந்த வகையில் தான் நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த கைக்கு நம்ம விரோதம் என்னைக்காவது நம்ம செய்வோமா? என்னைக்காவது கிருபை காமிக்காமல் இருப்போமா? இதுக்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா இந்த உடல் உறுப்புகள் அத்தனையும் சேர்ந்து அவ்வளோ பாடுபடுத அவ்வளோ இறக்க காமிக்குத எப்படி? அது சரியாகிற வரைக்கும் விடுறதில்லை, அதன் மேலேயே தான் பார்வை. அந்த விதமாக சகோதர நாமளும் ஒருவருக்கொருவர் கிருபை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று போ. நேற்று கூட பிரதர்ஷன் சொன்னாங்க, நீதி பயன்படுத்தும் போது அது நம்மளுக்கு, பட் கிருபை பயன்படுத்தும் போது மற்றவர்களுக்கு, நம்மளுடைய சகோதர சகோதரிகள். சோ லாஸ்ட் பாயிண்ட் வரலாம். அதுல இப்ப நம்ம முதல் இரண்டு விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செயல்பாடு கொண்டு வந்தோம்னா, அந்த நீதி மற்றும் மெர்சி ரெண்டும் நம்ம கொண்டு வந்தோம்னாக்கா, கண்டிப்பா மூன்றாவது குணம் நம்மளுக்குள் ஏற்கனவே இருக்கும். இதுதான் பாயிண்ட். நீதியையும் இரக்கத்தையும் நம்ம செய்யறோம்னா நம்மளுக்குள் ஏற்கனவே என்ன இருக்கும்? இயல்பாகவே அந்த மனத்தாழ்மை இருக்கும், புதுசா வராது. இது மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் இது வரும், நீதி செய்யறதும். சகோதர சொல்லுங்க, நீ கவனிக்கலாம், தானியேலுடைய விஷயத்துல தேவனுக்கும் உண்மையுள்ளவராக இருந்தார், அந்த சாம்ராஜ்யத்துக்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். காரணம் என்னன்னா, த பேசிக் ஹியூமிலிட்டி, தாழ்மை என்கிற குணம். சோ காட்ஸ் பீப்புளுக்கு ஒரு அணிகலன் போல இருக்கிறது. தாழ்மைக்கு விரோதமான குணம் கர்த்தரா இயேசு உவமையில பேசினாரு, ஒரு பரிசேயன் ஒரு ஆயக்காரன் ரெண்டு பேரும் போயிட்டு ஆலயத்து முன்னாடி அவரு ஜபிக்கும் போது என்ன பண்றாரு? பரிசேயன் சொல்றாரு, நான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன், எல்லா கற்பனைகளையும் நிறைவேற்ற, இவனை பாரு, இவன் சரியில்லை, இவன் பாவி, இவன் எல்லாம் இங்க வந்து நின்றுக்கிறான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்புறம் பின்னணிக்கிற சொல்றாரு, நான் பாவி, எனக்கு இங்க வர்றதுக்கே தகுதி இல்லை அப்படி எல்லாம் பேசிட்டு. அப்போ கர்த்தர் என்ன சொன்னாங்க, 18:14 லூக்கா,
அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
எஸ், மனத்தாழ்மை ஒருக்குள் இருக்குது அப்படின்னா அவருக்குள் நிறைய பாவங்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு அந்த பாவங்களை எண்ணி நம்ம வருந்தும் போது நம்மளை அதை கம்மி பண்ணும். நம்மளுக்குள் ஒருவேளை பலவீனங்கள் அதிகமா இருந்திருக்கலாம். அந்த பலவீனங்கள்ல நாம் சில தவறுகள் செஞ்சிருப்போம், அது நம்மளை கம்மி பண்ணும். பெருமை தேவனுக்கு அருவறுப்பான விஷயம். நம்மளை தாழ்மைப்படுத்துறதுக்கு தேவன் சில அனுபவங்கள் கொடுக்கிறாரு. அதான் சொன்னாரு, பெருமை உள்ளவருக்கு தன்னைத்தான் உயர்த்துகிறான். அந்த இடத்துல அதான் சொல்றாரு, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்னாயிடுவான், தாழ்த்தப்படுவான். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இன்னொரு இடத்துல சொன்னாரு, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால சகோதர சகோதரர்ல நம்மளுடைய ஐக்கியத்தில் கூட, நம்முடைய சகோதர சகோதரர்கள் மத்தியில் கூட இந்த ஒரு கேரக்டர் கண்டிப்பா நம்ம காமிக்கணும். அந்த மனத்தாழ்மை ஒரு மேக்னெட் மாதிரி அது நம்மளை இழுக்கும். பெருமை இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நார்த் போல் சவுத் போல் மாதிரி ஆகும். பெருமை உள்ளவர்கள்ட்ட ஜனங்க போக மாட்டாங்க, பழக மாட்டாங்க. தாழ்மை உள்ளவர்கிட்ட தேடி போவார். போகும்போது தான் நாம் அந்த குணங்கள் உள்ளவர்களாக மாறும் போது கண்டிப்பாக ராஜ்யத்துக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கிற ஒரு குணம். நாட் ஓன்லி நம்மளுடைய சகோதரர்கள், உலகத்தின் எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிற மிகப்பெரிய மனசு வர வேண்டும் என்றால் மனத்தாழ்மை பேக்ரவுண்ட் இருக்கணும். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, பட் நான் கட் பண்றேன். அதனால ரோமன்ஸ் 12:16, ரோமர் 12:16,
ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள்.
தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். தாழ்மையானவர்னா அவங்க வந்து ஒருவேளை பைனான்சியலா இருக்கலாம் அல்லது அறிவுபூர்வமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஜனங்களை நீங்க பப்ளிக்கல் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அதுல பிரதர் கொடுக்கிறாரு, அந்த மாதிரி ஜனங்கிட்ட அதிகமாக பழகுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கிட்ட நீங்க சேர்ந்து வாழுங்க, அவங்களை லிஃப்ட் பண்ணுங்க, அவங்கள மேல கொண்டு வாங்க, அவங்கள ரிஜெக்ட் பண்ணாதீங்க. நல்ல வசதி இருக்கிறவங்ககிட்ட, நல்ல அறிவு இருக்கிறவங்ககிட்ட, நல்ல சத்தியத்தில் நடக்கிறவங்க போய் பழகிட்டு இருக்காதீங்க. முடியாதவர்கிட்ட அதிகமாக இணங்குங்கள், அவங்களை நீங்க ரெடி பண்ணுங்க. திஸ் இஸ் த லா. இது நம்மளுக்கு இருக்கிற சட்டத்திட்டங்கள் சகோதர சகோதரர். அதனால தான் லாஸ்ட் வசனம் படிக்கலாம், 1 பேதுரு 5:5-6.
அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்.
சோ இதுதான் நம்மளுடைய எண்டு. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய கோட்டையம் சகோதரர்கள் மற்றும் அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதோடு கோவை சபையினுடைய அன்பு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள் சகோதர சகோதரர். இன்னைக்கு நான் என்னுடைய மனசுல இன்ஸ்பிரேஷன் என்னன்னுச்சுன்னா, இந்த கன்வென்ஷன் பத்தி யோசிக்கும் போது என்னுடைய மைண்ட்ல ஒரு சகோதரர் ஞாபகத்துக்கு வந்தார். அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பிரதர் சுந்தர், கோட்டையம் பகுதியில் இந்த ஒரு ஹார்வெஸ்ட் நம்ம பண்ணலாம் என்று சகோதரர் குருஷ்ணாவும் அவர்களும் பிளான் பண்ணாங்க. இன்னைக்கு ஒருவேளை சகோதரர் நம்ம மதியில் இருந்தா அது அவனுடைய ஆசீர்வாதங்கள் வேற விதமா இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய சகோதரர்கள் மலையாள பேசியிருப்பார். அந்த மாதிரியான ஒரு சகோதரர் இன்னைக்கு நம்ம மதியில் இல்லை, ஆனாலும் அவர் கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருப்பாரு நம்ம விசுவாசிக்கிறோம். அங்கிருந்து கொண்டு நம்மளுக்கு தேவையான உதவிகள் வழிநடத்தில் அவர் செய்வார்ன்ட்டு நம்ம நம்பி இந்த ஒரு வாய்ப்புக்காக மற்றும் பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பு சகோதரருக்கு நம்ம நன்றிகளை எடுக்கிறோம். மிக அருமையாக இந்த 2 நாட்களிலும் கிடைத்த சத்தியங்களை எப்படி இரண்டு மனிதர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். நிச்சயமாக அது நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும். மாத்திரமல்ல, அதே போலவே நாமும் ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை கூட அவர் வலியுறுத்தியதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த ஒரு சத்தியத்தை பகிர்ந்து கொடுத்த சகோதரருக்கு நமது நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இப்பொழுது அதனுடைய மலையாளத்தின் சுருக்கத்தை நாம் சற்று சொல்லுவோம். சிநேகம் நிறைஞ்ச சகோதரி சகோதரிகளே, சமயம் குறைவுள்ளது காரணம் ஈ ஒரு சப்ஜெக்டின் சுருக்கம் குறைச்சு மாத்திரம் ഞാൻ പറയാൻ ഇവിടെ ആഗ്രഹിക്കുന്നു. നോക്കുമ്പോൾ രണ്ടു ദിവസമായിട്ട് ആ മീഹ 6:8 ഉള്ള പലവിധമായ സ്വഭാവങ്ങളെ കുറിച്ചുള്ള സത്യങ്ങൾ നമുക്ക് നമ്മുടെ സഹോദരന്മാരോട് പറഞ്ഞു കൊടുത്ത് അവസാനമായിട്ട് ഈ ഒരു അവസരത്തിൽ നമ്മുടെ സഹോദരൻ ആ സത്യമനുസരിച്ച് ജീവിച്ച രണ്ട് നിഴലുകൾ അല്ലെങ്കിൽ ദൃഷ്ടാന്തങ്ങൾ നമുക്ക് മുൻപ് ഒരു ചിത്രം പോലെ കാണിക്കാൻ സഹോദരൻ ശ്രമിച്ചു. ഫസ്റ്റ് നമുക്ക് നോക്കുമ്പോൾ ദാനിയൽ. അപ്പോൾ ദാനിയൽ എങ്ങനെ ദൈവത്തിന്റെ മനുഷ്യനായി ജീവിച്ചു എന്നുള്ള കാര്യം അവിടെ കാണിച്ചു കൊടുത്ത് ഒത്തിരി ഒത്തിരി കാര്യങ്ങൾ സഹോദരൻ പറഞ്ഞ്. സമയം കുറവാണ്, എന്നാലും എവിടെ തുടങ്ങി എന്ന് പറഞ്ഞാൽ ദാനിയൽ ആ ഒരു ബാബേലിലേക്ക് പോയപ്പോ തടവലായപ്പോ അടിമയായപ്പോ ആദ്യം വന്ന പരീക്ഷ രാജാവ് കഴിക്കുന്ന ആ ഒരു ഭക്ഷണം, അവിടുത്തെ ഭക്ഷണം. പക്ഷേ ദാനിയൽ അത് വേണ്ട. അതേപോലെ നമുക്കും ആത്മീയാഹാരങ്ങൾ വാങ്ങിക്കുന്ന നമുക്ക് ഇന്ന് അനേകവിധമായ ഉപദേശങ്ങൾ കിട്ടിക്കൊണ്ടിരിക്കാം. പക്ഷേ കിട്ടുന്നതൊക്കെ സത്യമാണോ, കേൾക്കുന്നതൊക്കെ സത്യമാണോ? ആ ഒരു ചിന്ത. സത്യം കിട്ടി വളർന്നു, ഇടയ്ക്ക് കുറെ ടെസ്റ്റുകൾ ആ വലിയൊരു ബിംബമുണ്ടാക്കി, അതും രാജാവ് തന്നെ. എല്ലാ ദേശങ്ങളിലും വിളിച്ച് കുറെ പേരെ ക്ഷണിച്ചു, എല്ലാവരും നമസ്കരിക്കണം, രാജ കൽപ്പന പുറപ്പെട്ടു. പക്ഷെ ദാനിയൽ കാണിച്ചു, നോ, ഞാനത് ചെയ്യത്തില്ല, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്ന ദൈവം ഞങ്ങളെ രക്ഷിക്കാൻ ആ ഉറപ്പ് കാണിച്ചു. പിന്നീട് തീയിലിടുമ്പോ, സിംഹത്തിന്റെ കബീലിടുമ്പോ അതേ ഉറപ്പ്. കാരണം അവിടെ നീതി നടപ്പിലാക്കാൻ ദാനിയൽ കാണിച്ച വലിയ ഒരു ഉദാഹരണം നമുക്ക് മുൻപ് വെച്ച്. പിന്നെ നോക്കുമ്പോ അത് ന്യായം പ്രവർത്തിക്കുന്നതായിട്ട് ജീവിതത്തിൽ വെളിപ്പെട്ട്. ദൈവം തീർച്ചയായും നമ്മളെല്ലാവർക്കും ഇന്ന് അവർക്ക് സ്വർഗീയ വിളിയില്ല, സ്വർഗീയ പ്രത്യാശയില്ല, വാക്തത്വങ്ങളില്ല, ഒന്നുമില്ല എന്നും നമുക്ക് മാതൃകയായിട്ട് ദാനിയൽ വെച്ച്. എത്ര മനോഹരം. പിന്നെ നോക്കുമ്പോ ആ കരുണ കാണിക്കുന്നതിൽ ഒരു അടയാളം യോസേഫിലൂടെ സഹോദരൻ നമുക്ക് ചൂണ്ടിക്കാണിച്ചു. പൊട്ടക്കിണൽ എടുത്തിട്ട് അടിമയായി മാറാൻ കാരണമായി, ജയിലിലിരിക്കാൻ കാരണമായി, ഒത്തിരി 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 ഉപദ്രവങ്ങൾക്ക് അവർ കാരണമായി ഉണ്ടായാലും അവസാനം അവരെ കണ്ടുമുട്ടിയപ്പോ സഹോദരൻ പറഞ്ഞ് പൊട്ടിക്കരഞ്ഞു. സ്നേഹത്തിന്റെ വെളിച്ചം അവിടെ കാണിച്ചു. എല്ലാരും കണ്ടു, ഹോ, ഇത്ര ധൈര്യമുള്ള ആ ഒരു യോസേപ്പ്, എന്ത് നോക്കിയാലും ഭയങ്കര ബലമുള്ള യോസേപ്പ്, ഇത്രമാത്രം കരയുവാൻ കാരണമെന്താണ്? ആ വെളിപ്പെട്ട കരുണ, തകർന്ന ഹൃദയത്തിൽ നിന്ന് പുറപ്പെട്ടു വന്ന ആ സ്വഭാവം. സോ കാണിച്ചു കൊടുത്തു. നമ്മൾ എത്രമാത്രം നമുക്ക് മുമ്പ് ജീവിച്ച് ദൈവത്തിന്റെ മക്കളായി ജീവിച്ചവരാണ് അവര്. മിക 6-8 നമ്മൾ കണ്ടു അവർ ജീവിച്ച് കാണിച്ചു. നമ്മൾ ജീവിക്കാൻ തയ്യാറാകുമോ? യോസഫിന്റെ സഹോദരനോട് അവർ കാണിച്ച അതേ കരുണ ഇന്ന് നമുക്ക് ഒത്തിരി സഹോദരന്മാരുണ്ട്. സഹോദരൻ പറഞ്ഞു, ഒരു കയ്യില് ഒരു ചെറിയ വേദന വന്നാൽ എവിടെ നിന്ന് വെള്ളം വരുന്നുണ്ട്, ആ കണ്ണ് എവിടെയാ? തലയില്. നമ്മുടെ തല ആരാണ്? നമുക്ക് വേദന വരുമ്പോ കണ്ണിന് വെള്ളം വരുന്നത് കർത്താവിന്റെ മുഖത്ത് നിന്നാ. പക്ഷെ കർത്താവിന്റെ തല ആരാണ്? നമുക്കിവിടെ തട്ടിയാ വേദന കണ്ണിന് നീര് വരുന്നത് സർവലോകവും ഉണ്ടാക്കിയ സർവ സൃഷ്ടിയായിരിക്കുന്ന പിതാവായ ദൈവത്തിൽ നിന്നാണ് വരുന്നത്. நம்மளான ஒற்றக்கான வேதனை இப்போ தைரியம். சோ சகோதர நன்றி உண்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது இந்த மாநாடு இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே சில காரியங்கள் மிக அருமையாக தேவன் அனுமதிச்சாங்க. அநேக காரியங்கள் இங்கே நாம் சத்தியங்களாக கேட்பதற்கு ஆவிக்குரிய ரீதியிலும் அதே போல நம்முடைய சகோதர ஐக்கியத்திற்கும் தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். சில காரியங்கள் உங்களுக்காக நான் வைக்க வாஞ்சிக்கிறேன். 2009 அக்டோபர் மாதம் நம்ம இங்க கிளாஸுக்கு வர ஆரம்பிச்சோம். முதலாவதாக ஒரு ஃபாலோஅப் கிளாஸ் அன்பு சகோதரர்கள் அதை ஆங்கிலத்தில் எடுத்தாங்க, அதை மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணோம். அந்த வகுப்பு முடியும் பொழுது ஒருவரும் அவங்க கான்சன்ட்ரேஷன் ஆகல. ஆனால் தேவன் அந்த வகுப்பின் இடையிலே ஒரு சகோதரனை கொண்டு வந்தார். அவருக்கு சில வகுப்புகள் எடுக்கப்பட்டு குறைவுபட்ட வகுப்புகளை எடுத்த பொழுது அவர் உடன்படிக்கைக்குள்ளாக பிரவேசித்தார். அடுத்த ஒரு வகுப்பு தொடங்கப்பட்டது. நீங்க ஒரு விஷயம் மைண்ட்ல வைக்கணும், நம்ம தமிழ்நாட்டில் போல ஒரு வருஷம் ஃபாலோ அப் கிளாஸ் இல்ல, கிளாஸ் 50 தான், ஆனா எடுக்கிறது 2 வருஷம். அப்போ அடுத்த ஃபாலோ அப் கிளாஸ் ஆரம்பிச்சோம், அது முழுமையாக தீர்க்கப்பட்டது, ஒருத்தரும் கான்சன்ட்ரேட் ஆகல. அதுல 2-3 பேர் இடையில வராங்க, அவங்களுக்கு மீண்டும் கிளாஸ், அங்க 2 பேர் கான்சன்ட்ரேஷன் ஆகிறாங்க. அதற்கு முன்பதாக ஏற்கனவே கான்சன்ட்ரேட் ஆன ஒருத்தர் ஒரு விபத்திலே மரிக்கிறார். தேவ ஊழியம் 3.5 வருஷம் சூன்யமோ என்ற ஒரு நிலை தேவன் தாங்கினார். பின்பதாக நோக்கும்போது அடுத்த ஒரு ஃபாலோ அப் கிளாஸ், 2 பேர். பின்பு கடைசியாக இப்பொழுது நீங்கள் பார்க்கிற அநேக சகோதரருடைய அறிமுகம், அன்பு, ஒத்துழைப்பு, வாய்ப்பு தேவன் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக நான் இந்த சமயத்தில் அநேகருக்கு நான் என்னுடைய உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அநேக சகோதர சகோதரிகள் எனக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்திருக்கிறீர்கள். நான் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் தெரியும், நான் இடைப்படுகிற ஒவ்வொருக்கும் தெரியும், ஜெபம் பண்ணுங்க பிரதர், அதை தான் கேட்பேன். செஞ்சாங்க, உடனிருந்த சகோதரர்கள் என்னை தாங்கினார்கள் மிக அதிகமாக. சோ இன்றைக்கு கூட இந்த விதமான நிலை போயிருக்கிறது. இதுவரை நடந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 53 வகுப்புகள் அடிப்படை சத்தியங்கள் முழுமையாக மலையாளத்திலே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அது காகித வடிவிலே அல்லது புக்லெட் வடிவிலே நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் செஞ்சாங்க, எப்படி தேவன் உபயோகப்படுத்தினாங்க. ஒவ்வொரு வாரம் அந்த சகோதரர் சொல்லுவேன், எனக்கு தெரியாது, நீங்க என்ன பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை எனக்கு நோட்ஸ் கொடுக்கணும், எனக்கும் மலையாளம் தெரியாது, அதுதான் பிரச்சனை. சோ தேவன் செஞ்சார், அந்த வருஷம் முடிஞ்சு. அடுத்து பாத்தீங்கன்னா சில காரியங்கள் நம்ம தேவன்கிட்ட விரும்பி ஆசைப்பட்டு கேட்டோம். அப்பா, எங்களுக்கு 6 வால்யூம் கொடுத்துருக்கீங்க தமிழ்ல, எப்படி நாங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கிறது, நான் போய் வேலை செய்யறேன், கத்தி இல்லாம நான் எப்படி வெட்டுவேன். அப்பொழுது அறிமுகமான பகோதர பழைய சகோதர வழியாக 1 வால்யூம் மிக நீண்ட நாட்களுக்கு முன்பதாக அங்கே பதிவிக்கப்பட்ட, இன்று நீங்கள் பார்க்கிற சகோதரர்களுடைய முன் சந்ததியாக செய்த அந்த ஒரு ஏற்பாடு நம்ம கை கிடைச்சு அதை நம்ம கொடுத்தோம். 2 வால்யூம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சகோதரர் வழியாக சகாயத்தினாலே அது கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்லேஷன் ஆகிட்டு இருக்குது. அதே போல வாக்கு தத்துவங்கள் அது நடந்துட்டே இருக்குது. அதே போல இறைவன் கீதங்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இங்கு இல்லாதிருந்தது, அந்த நிலைப்பாடை நாம் மாற்றி இப்படி ஒரு காரியம் போகிறது, காலை ஆகாரம் மட்டும் போல மற்றும் போதாது, அந்த முழு நாட்களுக்கு தேவன் கொடுத்த காரியத்திற்கு நீங்கள் நன்றி சொல்வது கட்டாயம் என்ற ஒரு நிலையில இறைவன் கீதங்களை மொழியாக்கம் செய்ய சகோதரிகளை நாடினோம். அது கூட முடிஞ்சிருக்கு, அது கையெழுத்து பிரதிகளாக இன்று உருவாகியிருக்கிறது, அது கூட டைப்பிங் போகணும். இன்னும் அநேக அநேக காரியங்கள் நமக்கு யோசிக்கும் போது நான் உங்க மத்தியில வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நிறைய தேவ ஜனங்களுக்கு நிறைய சத்தியம் போகணும், அதற்கு கண்டிப்பாக தேவனுடைய தூதனுடைய எக்காலங்கள் எல்லார் கையிலையும் முழுமையாக வந்து தவழ வேண்டும். சோ பிளீஸ் ப்ரே. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அப்படியாக சில காரியங்களை முன் வைத்தோம், தயவாக ஜெயிப்பீர்களை நாம் விசுவாசிக்கிறோம். அப்பொழுது இந்த மாநாட்டினுடைய இறுதி பாகத்துக்கு நாம் கடந்து போவோம். இந்த மாநாடு நல்ல விதத்திலே நடைபெறுவதற்கு முன்பதாக நான் உங்களிடத்தில் சில காரியங்களை கூட சொல்றேன். அவிக்குரிய விதத்தில் எனக்கு மிகுந்த திருப்தி உண்டு. ஆனால் சரீர ரீதியான சில குறைவுகளை நாம் உணர்ந்தோம். காரணம், நாம் தமிழ்நாட்டில் செய்வது போல ஏற்பாடுகள் செய்வது இங்கே நடைபெறக்கு சாத்தியம் அல்ல. உதாரணமாக இந்த மண்டபம் அப்படி பார்க்கும்போது அதில் பல இடங்களை சகோதரர் தேடி அலைந்தார்கள். இங்கும் கோட்டையத்திலும் அலைந்த பொழுதும் எங்கு போனாலும் அங்கே மணி நேரங்கள், சில மணி நேரங்கள் என்ற நிலைப்பாடு தான் இருக்கிறது. நாட்கணக்கிலே என்பது, அதுவும் குறிப்பாக இரவிலே தங்குவது என்பது அங்கே நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயமாக இருந்தபடினாலே நாம் அதை மிகுந்த சிரமத்தோடு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானோம். அதனால நம்ம சில ஏற்பாடு பண்ணணும். எப்படியாவது சகோதரிகளை மாத்திரம் அங்கே வச்சுட்டு சகோதரிகளை நம்ம வேற எங்கேயா தங்க வைக்கலாம். சில வீடுகளை பேசி அரேஞ்ச் செய்தார்கள், சில லாட்ஜுகளை அரேஞ்ச் பண்ணாங்க. அதுல நம்ம யோசிக்கணும், நம்ம வீட்டுக்கு ஒரு அஞ்சு பேர் கெஸ்ட் வருவாங்கன்னா நம்ம சந்தோஷமா நம்ம இஷ்டத்துக்கு நல்லா அழகா நம்ம பண்ணுவோம். அந்த அஞ்சு பேர் சமயத்தில் ஒரு பத்து பேர் வந்தாங்கன்னா அந்த அஞ்சு பேருக்கு பண்ணத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். பட் 30 பேர் வந்தானோ? சோ என்னுடைய நிலைமை அப்படி இருந்தது. ஆனா நான் போய் இந்த ஸ்டேஜுக்கு பின்னால போய் முட்டி போட்டேன், அப்பா பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. சகோதரர்கள் எல்லாம் ஓடுறாங்க, பட் நீங்க தயவு செஞ்சு அவங்களுக்குள்ள செயல்படுங்க. தேவன் கிருபையாக செஞ்சார். ஆனா உங்களுக்கு நான் என்னுடைய சார்பில் அந்த அசௌகரியங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சில அருமையான ஒத்துழைப்பு எல்லா சகோதர மத்தியிலிருந்தும் கடந்து வந்துச்சு. நாம நன்றியோடு பார்க்கிறோம், தேவனிடத்தில் நன்றி செலுத்துறோம். அப்படியாக அந்த ஒரு நன்றிக்குள்ளாக கடந்து போவதற்காக நான் இப்பொழுது கோட்டையம் பகுதியில் இருக்கிற சகோதரர் ஆண்டோ வர்கீஸ் அவர்கள் உங்கள் முன்பாக நன்றியுரையை அவர் படிக்க இருக்கிறார்.
ஆண்டோ வர்கீஸ், ப்ளீஸ் டு கம்.